ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله، أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. وبعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما خلقت الجن والإنس إلا ليعبدون، ما أريد منهم من رزق وما أريد أن يطعمون، إن الله هو الرزاق ذو القوة المتين. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்களே, இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளே, ஆரம்பமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நம் அமர்வை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. கேட்கின்ற நல்ல விஷயங்களை நம்முடைய உள்ளத்தில் பதிய வைத்து அதற்கேற்ப நம் வாழ்க்கையை மாற்றி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியடைந்தவர்களில் நம்மை அல்லாஹ் சேர்த்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, மனிதன் ஏன் படைக்கப்பட்டான் என்ற ஒரு அழகிய தலைப்பை கொடுத்து அதற்கு கீழ் நல்ல விஷயங்களை, அல்லாஹுவை பற்றிய செய்திகளை, படைக்கப்பட்ட நோக்கத்தை பற்றிய செய்திகளை, இவ்வுலகத்தில் நாம் வாழ்வதற்குரிய காரணத்தை பற்றிய செய்திகளை, இந்த உலகத்திலே நாம் எந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டோமோ அந்த நோக்கத்தின்படி நாம் வாழ்ந்தால் மறுமையில் நாம் அடைய இருக்கின்ற நற்பலன்களை பற்றிய செய்திகளை இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பின் கீழ் உங்களோடு பரிமாறிக்கொள்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, மனிதன் ஏன் படைக்கப்பட்டான் என்ற அந்த நோக்கத்தை நாம் அறிவதற்கு முன்னால், நம்மை படைத்தவன் யார், அவன் எப்படிப்பட்டவன், இந்த உலக பிரபஞ்சத்தை படைத்தவன் யார், இந்த உலகத்திலே ஒரே ஒரு படைப்பாளன் தான் இருக்கின்றானா, அல்லது இன்று மக்கள் கற்பனை செய்வது போன்று, மக்கள் பின்பற்றுவது போன்று, ஊருக்கு ஒரு கடவுள், நாட்டுக்கு ஒரு கடவுள், இன்னும் சில நாடுகளிலே சென்றால் ஊருக்கு ஒரு கடவுள், இன்னும் சில இடங்களிலே சென்றால் வீட்டுக்கு ஒரு கடவுள் என்றெல்லாம் இந்த பூமியிலே, இந்த பிரபஞ்சத்திலே கடவுள்கள் பலர் இருக்கின்றார்களா, அல்லது ஒரே ஒரு கடவுள்தான் வானத்தை படைத்தானா, அந்த ஒரே ஒருவன்தான் ஆகாயத்தை படைத்தான், அந்த ஒரே ஒருவன்தான் இந்த பூமியை, இந்த பூமியில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும், நாம் கண்ணால் பார்க்கின்ற கண்ணால் பார்க்காத, நாம் காதால் கேட்கின்ற காதால் கேட்காத, நம்முடைய சிந்தனைக்கு எட்டியே நம்முடைய சிந்தனைக்கு எட்டாத எல்லா படைப்புகளையும் படைத்தவன் ஒருவன் தானா என்பதை மிக ஆழமாக, மிக தெளிவாக முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு அந்த படைத்தவனுடைய ஆற்றல், அந்த படைத்தவனுடைய வல்லமை, அவனுடைய மகிமை, அவனுடைய கண்ணியம், அவன் நம்மீது செய்திருக்கின்ற அருள், பிறகு அந்த படைப்பாளன் நம்மை படைத்து நம்மிடம் இருந்து என்ன எதிர்பார்க்கிறான், நாம் அவனை எப்படி திருப்திப்படுத்த வேண்டும், அவன் நமக்கு செய்கின்ற அருள்களுக்கு பகரமாக, அவன் நமக்கு செய்கின்ற கிருபைகளுக்கு பகரமாக நாம் அவனை எப்படி திருப்திப்படுத்த வேண்டும், அவனுக்கு எப்படி நன்றி செலுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதுதான் இந்த தலைப்பின் சுருக்கம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பூமியிலே நீங்கள் எந்த நாட்டிற்கு சென்றாலும், எந்த மொழி பேசுபவர்களிடத்திலே நீங்கள் சென்றாலும், வானத்தை படைத்தவன் யார், பூமியை படைத்தவன் யார், மேகத்தை படைத்தவன் யார், மேகத்திலிருந்து மழையை பொழிய வைப்பவன் யார், இந்த வானத்திலே இத்துணை கோடிக்கணக்கான விண்மீன்களை விளக்காக அமைத்து இந்த வானத்தை அலங்கரித்தவன் யார், கடலை படைத்தவன் யார், கடலில் உள்ள மீன்களை படைத்தவன் யார், அந்த கடலுக்கு மேலே கப்பலை மிதக்க வைத்தவன் யார், மழை பொழியும் போது இந்த பூமியை செழிப்பாக்கி இந்த பூமியிலிருந்து தாவரங்களை செடிகொடிகளை உற்பத்தி செய்து மனிதனுக்கு வாழ்வளிக்கின்றவன் யார், கால்நடைகளுக்கு வாழ்வளிக்கின்றவன் யார் என்றெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்டால் மனிதர்களுடைய பதில் எப்படி இருக்கும் தெரியுமா? அவர்களுடைய மொழிகள் மாறுபட்டாலும், அவர்கள் சொல்லுகின்ற பாஷை மாறுபட்டாலும், அவர்கள் கூறுவது இறைவன், கடவுள், ஆண்டவன், படைத்தவன், மேலே இருக்கின்றவன் என்றுதான் சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மக்களுடைய மனசாட்சி, மனிதனுடைய மனசாட்சி, யாரை படைப்பாளன், யாரை இறைவன், இரட்சகன் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறதோ அந்த படைப்பாளனைத்தான், அந்த இரட்சகனைத்தான் அரபியிலே அழகாக அல்லாஹ் என்று அழைக்கிறோம். சிலர் புரிந்து கொள்வது போன்று அல்லாஹ் என்று கூறினால் இது ஏதோ முஸ்லிம்களுக்குள்ள ஒரு தனி கடவுள் போல, அவர்கள் வணங்குகின்ற ஒரு தெய்வம் என்று அவர்கள் அர்த்தம் கொண்டிருப்பது போன்று கிடையாது. அல்லாஹ் என்றால் யார்? யார் வானத்தை படைத்தானோ, யார் பூமியை படைத்தானோ, யார் ஆகாயத்தை படைத்தானோ, யார் மனிதனுக்கு உணவளிக்கின்றானோ, இந்த உலகத்தில் உள்ள அத்துணை ஜீவராசிகளுக்கு உணவளிக்கின்றானோ அவன்தான் அல்லாஹ். அந்த அல்லாஹுவைத்தான் அல்லாஹ் என்று அழைக்கிறோம், இறைவன் என்று அழைக்கிறோம், அருளாளன் என்று அழைக்கிறோம், படைப்பாளன் என்று அழைக்கிறோம். ஃபதாலிக்கும் அல்லாஹு ரப்புக்கும் அல்ஹக் இன்ன ரப்பக்கும் அல்லாஹு அல்லதி கலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த் ஃபீ சித்தத்தி அய்யாமின் ஸும்மா ஸ்தவா அலல் அர்ஷ் فذلكم الله ربكم فماذا بعد الحق الا الضلال فانا تصرفون الله கூறுகிறார், உங்களுடைய ரப், உங்களுடைய படைப்பாளன் எப்படிப்பட்டவன்? அவன்தான் வானங்களை பூமியை ஆறு நாட்களிலே படைத்தான், பிறகு அவனுடைய அரிசிக்கு மேல் அவனுடைய தகுதிக்கு தக்கவாறு உயர்ந்து விட்டான். அத்தகையவன்தான் உங்களுடைய இறைவன், உங்களுடைய படைப்பாளன், உங்களை வளர்ப்பவன், உங்களை காப்பவன், உங்களுக்கு இரணமளிப்பவன். இந்த சத்தியத்திற்கு பிறகு வழிகேட்டை தவிர வேறு என்ன இருக்க முடியும்? கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் அந்த படைப்பாளன், அந்த சத்திய படைப்பாளன் நம்முடைய சிந்தனையை திருப்புகிறான், நம்மிடத்திலே கேள்வி கேட்கிறான். மனிதனை பாருங்கள், இந்த பூமியிலே அன்றாடம் ஒரு ஆராய்ச்சியை, ஒரு ஆய்வை செய்து கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு பொருளையும் சிந்திக்கின்றான், அதிலே தனக்கு என்ன பலன் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கிறான். எந்த ஒன்றையும் சிந்திக்காமல், ஆராயாமல் அவன் ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆனால் ஷைத்தான் இந்த மனிதனை அல்லாஹுவை பற்றி சிந்திப்பதை, படைத்த இறைவன் யார் என்று அறிந்து கொள்வதை விட்டு தடுத்து வைத்திருக்கிறார். மனிதனுடைய சிந்தனை அதன் அளவிலே சென்றால் அந்த படைத்த இறைவனை வணங்கி அவனுடைய திருப்தியை அடைந்து இவன் சொர்க்கம் சென்று விடுவான். அதிலிருந்து தடுப்பதுதான் அந்த ஷைத்தானுடைய நோக்கம். அல்லாஹ் எப்படி கேட்கிறான் பாருங்கள். சூரத்துல் இன்ஃபிதாரிலே, யா அய்யுஹன் நாஸ், யா அய்யுஹல் இன்சான், மா கர்ரக பிரப்பிகல் கரீம் அல்லதி கலகக ஃபஸவாக ஃஅதலக ஃபீ ஐயி சூரத்தின் மா ஷா ரக்கபக. மனிதனே, எவ்வளவு அழகாக அழைக்கிறான் பாருங்கள். குர்ஆனுடைய அழைப்பு அப்படித்தான் இருக்கும். இது அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ் இறக்கிய வேதம், முழு மனித சமுதாயத்திற்கும் நேர்வழி காட்டுவதற்காக உள்ள வேதம். படைத்த அல்லாஹ் மனிதனை கண்ணியப்படுத்தி இருக்கிறார். குர்ஆனிலே மனிதனை கண்ணியமாக அழைக்கிறான், யா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததிகளே. சிலர் சொல்வார்கள், மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்று. அவர்கள் வேண்டுமானால் குரங்கிலிருந்து பிறந்திருக்கலாம், எனவே அவர்கள் குரங்கிலிருந்து வந்தான் என்று சொல்வார்கள். இல்லை கண்ணியத்திற்குரியவர்களே, மனிதனை அல்லாஹ் இந்த பூமியிலே படைக்கும் போது மனிதனாகத்தான் படைத்தான். சொர்க்கத்திலே படைத்து இந்த மனிதனை பூமிக்கு இறக்குகின்றான். அந்த இருவர்களிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜோடிகளை, அந்த இருவர்களிலிருந்து சந்ததிகளை அல்லாஹ் பரப்பினான். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி கலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா வகலக மின்ஹா ஜௌஜஹா வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கசீரன் வநிஸா. மக்களே, உங்களை படைத்த இறைவனை பயந்து கொள்ளுங்கள். அவன் உங்களை ஒரு ஆத்மாவிலிருந்து, ஒரு உயிரிலிருந்து படைத்தான்.
பிறகு அந்த உயிரிலிருந்து அதனுடைய ஜோடியை படைத்தான். பிறகு அந்த இருவரிலிருந்து மனித சஞ்சாரத்தை மனித படைப்புகளை ஆண்கள் பெண்களாக அவன் படைத்தருளினான். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த படைத்தவன் பிறப்பின் அடிப்படையிலே யாரையும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று பிரிக்கவில்லை. மனிதன் என்ற அடிப்படையில் எல்லாம் சமமானவர்களே. யா ஐயுஹன்னாஸ் இன்னா கலக்னாகும் மின் ஜக்கரி வஉன்ஸா வஜஅல்னாகும் ஷுஊபன் வகபாயில லிதஆரஃபு இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காகும். குர்ஆனுடைய அழைப்பை பாருங்கள், எவ்வளவு அழகான அழைப்பு. மக்களே, உங்களை நாம் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம். உங்களை நாம் பல கோத்திரங்களாக பல குடும்பங்களாக பிரித்தோம், அமைத்தோம். ஏன்? லிதஆரஃபு, நீங்கள் ஒருவர் ஒருவரை அடையாளம் கண்டுகொள்வதற்காக. ஐரோப்பியர்களை ஒரு விதமாக, இந்தியர்களை ஒரு விதமாக, அந்த இந்தியாவிற்குள் மாநிலங்கள் வாரியாக முகங்கள் வேறுபடுகின்றன. அரபுகளை ஒரு சீனர் விதமாக, இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பூமிக்கு ஏற்ப மொழிக்கு ஏற்ப முகங்களை வித்தியாசப்படுத்துகின்றான். உங்களுடைய நிறங்கள் மாறுபடுவதிலே, உங்களுடைய மொழிகள் மாறுபடுவதிலே படைத்த படைப்பாளனுடைய பேர் அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று சொல்லுகின்றான். நீங்கள் அடையாளம் கண்டுகொள்வதற்காக. எல்லோருடைய முகமும் ஒரே முகமாக இருந்தால் யார் எந்த நாட்டை சேர்ந்தவர், யார் எந்த சமூகத்தை சேர்ந்தவர் என்று அடையாளம் காண முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு தோட்டத்திற்கு செல்கிறீர்கள். அந்த தோட்டத்திலே ஒரே விதமான வெள்ளை நிறத்திலே ரோசா அல்லது சிகப்பு நிறத்திலே ரோஜா பூ அல்லது ஒரு மல்லிகை பூ என்று ஒரே நிறத்திலே அந்த தோட்டத்திலே பூக்கள் இருக்குமே ஆனால் அந்த தோட்டத்தை நீங்கள் ரசிப்பீர்களா? ரசிக்க முடியுமா? எப்போது மாறுபட்ட மலர்கள், எப்போது நிறம் மாறிய மலர்கள், அதனுடைய அளவு மாறிய, அதனுடைய சைஸ் என்று வித்தியாசப்படும் பொழுது அதை பார்த்து மனிதன் ரசிக்கின்றான். இப்படித்தான் அல்லாஹ் மனிதனை அவனுடைய உருவத்திலே வித்தியாசமானவனாக, அவனுடைய நிறத்திலே, அவனுடைய மொழியிலே, அவனுடைய கலாச்சாரத்திலே இப்படி மாறுபட்டு படைத்திருக்கிறான். இது அல்லாஹுடைய அற்புதம். இந்த தண்ணீரை மேகத்திலிருந்து இறக்கியவர்கள் யார்? நீங்களா அல்லது நாமா? நாம் நாடி இருந்தால் அந்த மேகத்திலிருந்து பொழிகின்ற அந்த நீரை உப்பு நீராக ஆக்கியிருப்போம். உங்களால் அதை மாற்ற முடியுமா? நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள்? நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? எத்துணை தோட்டங்களை இந்த ஒரே தண்ணீரை கொண்டு அல்லாஹ் படைக்கிறான் பாருங்கள். எப்படி எப்படி ஒரு மனிதனுடைய இந்திரிய துளி தாயின் கற்பப்பைக்குள் செல்லும் பொழுது அது அந்த நீர், ஆனால் அதிலிருந்து படைக்கப்படுகின்ற மனிதன் எப்படி வித்தியாசப்படுகிறான்? அவனுடைய உருவ அமைப்பு, அவனுடைய முகம், அவனுடைய கை கால். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி வானத்திலிருந்து பொழியப்படுகின்ற அந்த நீர் அதனுடைய தன்மை ஒன்று, ஆனால் அந்த நீர் பூமியிலே விழும்போது, பூமியிலே செல்லும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நீரை கொண்டுதான் ஆப்பிள் தோட்டங்களையும் அல்லாஹ் படைக்கிறான், ஆரஞ்சு தோட்டங்களையும் அல்லாஹ் படைக்கிறான், எத்துணை பழத்தோட்டங்களை படைக்கிறான், எத்துணை வித்துகளை உருவாக்கிறான், எத்தனை செடி கொடி மரங்களை உருவாக்குகிறான். இந்த உலகத்தில் யாராவது இருக்கிறார்களா? பூமியில் உள்ள அத்துணை தாவரங்களுடைய எண்ணிக்கைகளையும் வகைகளையும் அதனுடைய இனங்களையும் நாங்கள் எண்ணி முடித்து விட்டோம் என்பதாக. எத்துணை தாவர இனங்கள், எத்துணை பழங்கள். மனிதன் அறிந்தது ஒரு புறம், அறியாமல் எத்துணை காடுகளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவாக்கிய மரங்களுடைய வகைகள் விதைக்கிறீர்கள். மாம்பழம் என்று ஒரு விதை என்றால் ஒரு விதையை தான் நீங்கள் போடுகிறீர்கள். அந்த விதையை நீங்கள் பூமியிலே விதைப்பதற்கு நீங்கள் எடுத்துக் கொள்ளுகின்ற முயற்சியை பாருங்கள். கடப்பாறையை கொண்டு, பெரிய இரும்பை கொண்டு, மம்மட்டியை கொண்டு குழி தோண்ட வேண்டும், பிறகு புதைக்கிறீர்கள். நீங்கள் பூமியை பிளப்பதற்கு, பூமியிலே ஒரு விதையை நடுவதற்கு இவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள். கஷ்டப்படுறமா இல்லையா? பூமியிலே அரிசிகளை, கோதுமைகளை, தானியங்களை விதைக்க வேண்டும், என்ன செய்கிறீர்கள்? டிராக்டர்களை கொண்டு அல்லது ஏர் உழுவதை கொண்டு அந்த பூமியை பதப்படுத்துகிறீர்கள். எவ்வளவு கஷ்டப்பட்டு உழுகிறோம். அதற்கு பிறகு அங்கே நாம் அந்த தானியங்களை, அந்த செடிகளை, அந்த வித்துகளை நாம் தூவுகின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, என்றாவது சிந்தித்து பார்த்தது உண்டா? இந்த தூவப்பட்ட வித்துகள், இந்த தூவப்பட்ட அந்த தானியங்கள் உடைக்கப்பட்டு அதிலிருந்து வித்து, பிறகு அதிலிருந்து செடியாக, அந்த காம்பாக இந்த பூமியை பிளந்து கொண்டு வருகிறதே, இந்த பூமியை அந்த செடிக்காக பிளந்து கொடுத்தவன் யார்? இந்த பூமி, இந்த செடி அல்லது இந்த தானியத்தினுடைய அந்த வித்து, அதனுடைய காம்பு தானாக அந்த பூமியை பிளப்பதற்கு சக்தி உள்ளதா? ஒரு இரும்பை கொண்டு, ஒரு மம்மட்டியை கொண்டு, ஒரு கோடாரியை கொண்டு, அல்லது ஒரு பெரிய கடப்பாறையை கொண்டு பூமியை நாம் பிளக்க வேண்டியது இருக்கிறது அந்த வித்தை நடுவதற்காக. ஆனால் அந்த வித்து காம்பாக வரும்பொழுது எவ்வளவு மென்மையாக இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். எவ்வளவு மென்மையாக இருக்கும், லேசா ஒடிச்சாலே அது ஒடிஞ்சு போயிடும். ஆனால் அது அந்த பூமியை பிளந்து கொண்டு வருகிறது. யார் அந்த பூமியை அதற்காக பிளந்து கொடுத்தவன்? அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ ஃபாலிகுல் ஹப்பி வன்னவா. அந்த வித்தை பிளந்து கொடுப்பவன் யார்? அல்லாஹ் பிளந்து கொடுக்கிறான். அந்த விதையை பிளப்பவன் யார்? அல்லாஹ் பிளந்து கொடுக்கிறான். அந்த விதை பூமிக்கு வரும் பொழுது அந்த பூமியை பிளந்து கொடுப்பவன் யார்? அந்த வித்துக்காக அல்லாஹ் பிளந்து கொடுக்கிறான். மனிதன் தன்னுடைய உணவை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அண்ணா சபபு நாள் அசம்மா, அவனுக்காக அந்த உணவுக்காக வானத்திலிருந்து மழையை எப்படி இறக்கினோம்? பின்பு பூமியை அந்த தானியங்கள் முளைத்து வருவதற்காக, அந்த செடிகள் முளைத்து வருவதற்காக, அந்த மரம் முளைத்து வருவதற்காக, அந்த தானியத்திற்கு, அந்த விதைக்கு, அந்த செடிக்கு, அந்த மரத்திற்கு, அந்த தண்டுக்கு இந்த பூமியை பிளந்து கொடுத்தவன் யார்? சிந்திக்க மாட்டீர்களா? அதன் மூலமாக எத்தனை வித்தியாசமான தோட்டங்களை, ஒரு பூமியிலே ஆப்பிள் விளைகிறது என்றால் அங்கே ஆரஞ்சை நீங்கள் விளைவிக்க முடியாது. ஒரு இடத்திலே அரிசி விளைகிறது என்று சொன்னால் அந்த பூமியிலே நீங்கள் கோதுமையை விளைவிக்க முடியாது. இப்படி வித்தியாசமான பூமிகளை அமைத்தவன் யார்? யார் அதற்கு கட்டளை இடுகின்றார்? அல்லாஹ் சொல்கிறான், ஓமை யுதப்பிருல் அம்ர், வானத்திலிருந்து பூமி வரை காரியங்களை நிர்வகிப்பவன் யார்? அந்த அல்லாஹ் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறான். அம்மன் ஹலக சமாவாதி வளம் வன்சலக்கும் மினசமா அம்பத்னா பிஹி ஹதாய கதாத்த பஹ்ஜா மா காணலக்கும் அன் தும்பி தூ ஷஜரஹா. அடுத்து கேட்கிறான், அய்யலாஹும் அல்லாஹ், மக்களே நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? இப்படி செய்கின்ற கடவுள் அந்த ஓர் இறைவனை தவிர, அந்த அல்லாஹுவை தவிர வேறு யாராவது ஒருவர்கள் இருக்கிறார்களா? வேறு யாராவது ஒரு படைப்பாளன் இருக்கின்றானா? பல்ஹும் கௌமு யஅதிலூன், நீங்கள் ஏன் புரிவதில்லை? அந்த ஒரு படைப்பாளனுக்கு, அந்த இறைவனுக்கு நீங்கள் ஏன் இணை கற்பிக்கிறீர்கள்? அவனுக்கு சமமாக படைக்கப்பட்ட படைப்புகளை வணங்குகிறீர்கள் கேட்கிறான். அம்மன் ஜஅலல் அர்த கராரா, இந்த பூமியை நிலை கொண்டதாக, ஒரு இடத்தில் அமைப்பானதாக, நீங்கள் வசிப்பதற்கு தகுந்ததாக ஆக்கியவன் யார்? பூமியில எங்கு பார்த்தாலும் தண்ணீராக ஆக்கிவிட்டால் இந்த பூமியில வசிக்க முடியுமா? எங்கு பார்த்தாலும் சதுப்பு நிலங்களாக ஆக்கிவிட்டால் பூமியில வசிக்க முடியுமா? எங்கு பார்த்தாலும் மணலாக ஆக்கிவிட்டால் வசிக்க முடியுமா? எங்கு பார்த்தாலும் களிமண்ணாக ஆக்கிவிட்டால் வசிக்க முடியுமா? எங்கு பார்த்தாலும் கடலாக, ஆறுகளாக, நதிகளாக, வாய்க்கால்களாக அமைத்து விட்டால் அங்கே வசிக்க முடியுமா? எங்கு பார்த்தாலும் மலைகளாக ஆக்கிவிட்டால் வசிக்க முடியுமா? எங்கே மலைகளை வைக்க வேண்டுமோ அங்கே மலைகளை வைத்தான். எங்கே ஆறுகளை ஓட வேண்டுமோ, ஓட வைக்க வேண்டுமோ அங்கே ஆறுகளை ஓட வைத்தான். எங்கே கடல்களை வைக்க வேண்டுமோ அங்கே கடல்களை வைத்தான் கேட்கிறான். இவற்றையெல்லாம் செய்தது யார்? இவற்றையெல்லாம் உங்களுக்கு அமைத்துக் கொடுத்தது யார்? அய்யலாஹும்ம அல்லாஹ். இப்படி செய்கின்றவன் அந்த ஓர் இறைவனை தவிர, அந்த ஓர் படைப்பாளனை தவிர வேறு யாராவது இருக்கிறார்களா? அவனோடு சேர்த்து வேறு யாரையாவது நீங்கள் வணங்கலாமா? பல் அக்சருஹும் லா யஅலமூன், நீங்கள் ஏன் இதை அறிந்து கொள்வது கிடையாது? நீங்கள் ஏன் இதை சிந்திப்பது கிடையாது? அம்மை யுஜீபுல் முல்தர் இதா தஆஹு வயக்ஷிஃபு ஸூ வயஜ்அலுகும் குலஃபா அல் அர்த். நீங்கள் கஷ்டப்படும் போது, நீங்கள் துன்பப்படும் போது, நீங்கள் துயரப்படும் போது, நீங்கள் வேதனைப்படும் போது, இறைவனே, ஆண்டவனே, கடவுளே, என்னை படைத்தவனே என்று கையேந்தும் போது, நீங்கள் யாரையெல்லாம் பெயர் கூறி அழைத்தீர்களோ அவர்களையெல்லாம் மறந்துவிட்ட போது, யாரையெல்லாம் மனிதனை பாருங்கள், சிரமம் ஏற்படும் பொழுது, துன்பம் ஏற்படும் பொழுது, அவன் ஒரு இக்கட்டான நிலைமைக்கு ஆளாகும் போது, அவன் அல்லாஹுவை தவிர, அந்த ஓர் படைப்பாளனை, இறைவனை தவிர எந்தெந்த பெயர்களை எல்லாம் கூறி வணங்கிக் கொண்டிருந்தானோ அவற்றையெல்லாம் மறந்து விடுகிறான். எப்படி கூப்பிடுகிறான்? அவர்களுடைய மொழிகள் மாறுபடலாம், அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள் மாறுபடலாம், ஆனால் அதனுடைய பொருள் மாறுபடாது. இறைவனே, படைத்தவனே, எனக்கு கைகொடு, என் இறைவா என்னை காப்பாற்றிக்கொள், என் இறைவா என் கஷ்டத்தை போக்கு என்றல்லவா நீங்கள் அழைக்கிறீர்கள். அப்படி நீங்கள் அழைக்கும் போது உங்களுக்கு உதவுபவன் யார்? அடுத்து உங்களுக்கு சந்ததிகளை கொடுப்பவன் யார்? நமக்கு சந்ததி கொடுப்பவன் யார்? இந்த பூமியிலே அடுத்தடுத்த மக்கள் சமூகத்தை உருவாக்குபவன் யார்? யாருக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது? அல்லாஹ் கேட்கிறான், கலீலம்மா தரக்கரும், நீங்கள் ஏன் படிப்பினை பெறுவது கிடையாது, நீங்கள் ஏன் நல்லறிவு பெறுவது கிடையாது? அம்மை யஹ்தீக்கும் ஃபீ துலுமாத்தில் பர்ரி வல் பஹர், அயிலாஹும் அல்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு இறைவன், இவனை விட்டுவிட்டு வேறொரு கடவுளை நீங்கள் வணங்கலாமா, வேறொரு படைப்பாளனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாமா? கலீலம்மா தரக்கரும், நீங்கள் வெகு சொற்பமாகத்தான் நீங்கள் நல்லறிவு பெறுகிறீர்கள். அம்மை யஹ்தீக்கும் ஃபீ துலுமாத்தில் வல் பஹர், அம்மை யஹ்தீக்கும் ஃபீ துலுமாத்தில் பர்ரி வல் பஹர், நீங்கள் கடலிலே செல்லும் பொழுது, தரையிலே செல்லும் போது, ஆகாயத்திலே செல்லும் போது உங்களுக்கு வழிகாட்டுபவன் யார்? இத்தகைய கேள்வியை கேட்கிறான் பாருங்கள். ஒரு நாட்டுக்கு செல்வதென்றால் இந்த வழியில் தான் செல்ல வேண்டும் என்ற அறிவை உங்களுக்கு கொடுத்தவன் யார்? திசைகளை உங்களுக்கு காண்பித்து கொடுத்தவன் யார்? இப்படிப்பட்ட கேள்வி பாருங்கள். அம்மை யஹ்தீக்கும் ஃபீ துலுமாத்தில் பர்ரி வல் பஹர் கேட்கிறான். அயிலாஹும் அல்லாஹ், அல்லாஹுவோடு வேறொரு கடவுள்கள் இருக்கிறார்களா? அல்லாஹுவோடு வேறொரு கடவுள்கள் இருக்கிறார்களா? உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள், உங்களுக்கு பாதை காட்டக்கூடியவர்கள், உங்களுக்கு திசைகளை காட்டக்கூடியவர்கள் வேறு யாராவது இருக்கிறார்களா? தஆல அல்லாஹு அம்மா யுஷ்ரிகூன், மக்கள் இணை வைக்கும் பொய்யான கற்பனை தெய்வங்களை விட்டு அந்த படைப்பாளன் மிக தூய்மையானவன். அம்மை யபதுல் கல்க சும்ம யுஈதுஹு, உங்களை ஆரம்பமாக படைத்தவன் யார்? மீண்டும் உங்களை படைக்கக்கூடியவன் யார்? மனிதர்கள் என்ன எண்ணுகிறார்கள், இந்த உலகத்திலே நாம் பிறந்தோம், இந்த உலக வாழ்க்கையிலே வாழுகிறோம், அடுத்து மரணித்து விட்டால் இதோடு வாழ்க்கை முடிந்து விட்டது, இனி ஒரு வாழ்க்கை இல்லை என்று பலர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பூமியிலே மண்ணோடு மண்ணாக உக்கி இந்த புதைக்குழியிலே நாம் சென்று விட்டதற்கு பிறகு நம்மளை யார் மீண்டும் உயிர்ப்பிப்பார்கள், நம்மை யார் மீண்டும் உயிர்ப்பிப்பார்கள் என்று அல்லாஹுடைய அந்த ஆற்றலை பற்றி கேள்வி எழுப்புகிறார்கள். அல்லாஹ் கேட்கிறான், உலகத்திலே தோன்றிய அத்துணை மனிதர்களையும் படைத்து பிறகு அவர்களை அழித்து மீண்டும் அவர்களை படைப்பது என்னை பொறுத்தவரை, அந்த அல்லாஹ் சொல்கிறான், அவனை பொறுத்தவரை ஒரு ஆத்மாவை படைப்பது போன்றுதான். அப்படிப்பட்ட ஆற்றல் அவனுடைய ஆற்றல். வானம் பெரிய படைப்பா அல்லது மனிதனே நீ பெரிய படைப்பா? வானத்தை படைத்த அல்லாஹுவால் உன்னை படைத்து அழித்ததற்கு பிறகு மீண்டும் உன்னை உயிர்ப்பிப்பது அவனுக்கு என்ன சிரமமா? எப்படி கேட்கிறான் பாருங்கள். உங்களை மீண்டும் உயிர்ப்பிப்பது மட்டுமல்ல, உங்களுடைய உறுப்புகளை எல்லாம் எப்படி இருந்ததோ அது போன்று அவன் அமைப்பான். பலா காதிரீன அல அன்னு சௌவிய பனானா, இந்த விரலுடைய நுனிகளை கூட அது எப்படி இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட போது இருந்ததோ அது போன்று செம்மையாக படைப்பதற்கு நாம் ஆற்றல் பெற்றவர்கள் என்று தெளிவுபடுத்துகின்றான். அம்மை யபதுல் கல்க சும்ம யுஈது, வமன் யர்ஸுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த், கேட்கிறான், உங்களுக்கு பூமியிலிருந்தும் வானத்திலிருந்தும் உணவளிப்பவன் யார்? நமக்கு சாப்பாடு கொடுக்கிறது யார்? நமக்கு ரிஸ்க் வாழ்வு ஆதாரம் கொடுப்பவன் யார்? அந்த அல்லாஹ் கொடுக்கிறான். யாருக்கு எங்கே வாழ்வு ஆதாரத்தை வைத்திருக்கிறானோ அவர்களை அங்கே கொண்டு வந்து சேர்க்கிறான். நீங்கள் ஒரு இடத்திற்கு வருகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வருவதற்கு முன்னாலேயே அந்த இடத்திலே உங்களுடைய உணவை கொண்டு வந்து சேர்த்து விடுகிறான். மனிதன் இந்த பூமியிலே பிறப்பதற்கு முன்பே அவனுடைய உணவை அல்லாஹ் ஏற்பாடு செய்து விடுகிறான். தாய் குழந்தையை பெற்றெடுக்கின்றாள், இந்த தாயினுடைய மடியிலே அந்த பாலை சுரக்க வைப்பவன் யார்? தாய் காற்றல் இருக்கிறதா? ஒரு மருத்துவருக்கு ஆற்றல் இருக்கிறதா? ஒரு தந்தைக்கு ஆற்றல் இருக்கிறதா? தாயின் மடியிலே பாலை சுரக்க வைப்பவன் யார்? அந்த பாலை உறிஞ்சு குடிக்க வேண்டும் என்று அந்த குழந்தைக்கு அறிவை கொடுப்பவன் யார்? கேட்கிறான், ஓமை எருசுக்கும் என சமாயுவன், குல் ஹாது புர்ஹானக்கும் அயிலாஹும் அல்லாஹ், குல் ஹாது புர்ஹானக்கும் இன் குந்தும் சாதிகீன். மனிதர்களே, நீங்கள் அந்த படைப்பாளனாகி அந்த ஓர் இறைவனை தவிர, அந்த அல்லாஹுவை தவிர வேறொரு கடவுள் இருக்கின்றார்கள் என்று கூறினால் அதற்குரிய ஆதாரத்தை கொண்டு வாருங்கள். என்ன ஆதாரம் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? அம் ஹலக்கூக்க ஹல்கில்லா, அல்லாஹுடைய படைப்புகளை போன்று இவர்கள் யாராவது ஒரு படைப்பை படைத்திருக்கிறார்களா? யா அய்யுஹன் நாஸ் ضُرِبَ مَثَلٌ فَاسْتَمِعُوا لَهُ إِنَّ الَّذِينَ تَدْعُونَ مِنْ دُونِ اللَّهِ لَنْ يَخْلُقُوا ذُبَابًا وَلَوْ اجْتَمَعُوا لَهُ وَإِنْ يَسْلُبْهُمُ الذُّبَابُ شَيْئًا لَا يَسْتَنْقِذُوهُ مِنْهُ ضَعْفَ الطَّالِبِ وَالْمَطْلُوبِ. அல்லாஹ் நம்மை அழைத்து சொல்கின்றான், மக்களே, உங்களுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கின்றேன். ضُرِبَ مَثَلٌ, உங்களுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கின்றேன். فَاسْتَمِعُوا لَهُ, காது தாழ்த்தி கவனமாக அந்த உதாரணத்தை கேளுங்கள். إِنَّ الَّذِينَ تَدْعُونَ مِنْ دُونِ اللَّهِ, அல்லாஹுவை தவிர, அந்த ஒரு படைப்பாளனை தவிர, அந்த ஓர் இறைவனை தவிர யாரையெல்லாம் நீங்கள் வணங்குகிறீர்களோ, யாரையெல்லாம் ரட்சிப்பாளர்கள் காப்பாளர்கள் இவர்கள் கொடுப்பார்கள் என்று நம்பி அவர்களை நீங்கள் பூஜிக்கின்றீர்களோ அவர்களுடைய ஆற்றலை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவர்களுடைய வலிமையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே மக்கள் வணங்குகின்ற அத்துணை விக்கிரகங்களையும் அத்துணை சிலைகளையும் அத்துணை தெய்வங்களையும் அல்லாஹுவை தவிர்த்து அந்த ஓர் படைப்பாளனை தவிர்த்து அத்துணை தெய்வங்களையும் மக்கள் எல்லாம் எதை தெய்வமாக எண்ணுகிறார்களோ கடவுளாக எண்ணுகிறார்களோ ஆண்டவன் என்று அழைக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் ஒரு இடத்திலே நீங்கள் ஒன்று கூட்டி அவை எத்துணை கோடிகளாக இருந்தாலும் சரி அவற்றிலே அந்த எல்லா அந்த சிலைகளையும் அந்த எல்லா படைப்புகளையும் அந்த எல்லா கடவுள்களையும் அழைத்து நீங்கள் ஒரு ஈயை படைத்து காட்டுங்கள். ஒரு ஈ, இந்த ஈயை அவர்களால் படைக்க முடியுமா கேட்கிறான் அந்த படைப்பாளன் அல்லாஹ். சத்தியமாக ஒரு ஈயை கூட அவர்களால் படைக்க முடியாது. ஈயை படைப்பது ஒரு புறம் இருக்கட்டும், அந்த ஈ அவர்களுடைய உணவு பதார்த்தங்களிலிருந்து படைப்பதற்காக பூஜிப்பதற்காக வைத்திருக்கிறார்கள் அல்லவா அந்த விக்கிரகங்களுக்கு முன்னால் சிலைகளுக்கு முன்னால், அந்த உணவு பதார்த்தங்களிலிருந்து ஒரு உணவு பருக்கையை உணவிலிருந்து ஒரு சின்னதை அந்த ஈ எடுத்து சென்றால் அதை கூட அந்த ஈயிடமிருந்து அவர்களால் தடுக்க முடியாது. அதை வணங்குபவனும் பலவீனமானவன், வணங்கப்படுகின்ற அந்த தெய்வங்களும் அந்த சிலைகளும் அந்த கற்பனை கடவுள்களும் பலவீனமானவை. ஓமா கதருல்லாஹ ஹத்த கதிரி, நீங்கள் அல்லாஹுவை அவனுடைய வல்லமைக்கு ஏற்ப அந்த படைப்பாளனை அவனுடைய தகுதிக்கு ஏற்ப நீங்கள் ஏன் அறிந்து கொள்வதில்லை? கண்ணியத்திற்குரியவர்களே, என்றாவது நாம் சிந்தித்தது உண்டா? அந்த படைப்பாளனுடைய அறிவு எப்படிப்பட்டது? நம்மை படைத்திருக்கிறானே, நமக்கு இவ்வளவு ஒரு சிந்தனையை ஒரு அறிவை ஒரு திறமையை கொடுத்த அந்த படைப்பாளன், அவனுடைய அறிவு எவ்வளவு இருக்கும் என்று? உலகத்தில் எத்துணை கோடி அறிவாளிகள் வந்திருப்பார்கள், எத்துணை கோடி கல்விமான்கள் வந்திருப்பார்கள், எத்துணை கோடி சிந்தனையாளர்கள் வந்திருப்பார்கள். இவர்களுடைய அறிவுகளை எல்லாம், இவர்களுடைய சிந்தனைகளை எல்லாம், இவர்களுடைய திறமைகளை எல்லாம் அல்லாஹுடைய அறிவோடு அல்லாஹுடைய ஆற்றலோடு ஒப்பிட்டு பார்த்தால் எப்படி தெரியுமா? ஒப்பிடதான் முடியுமா? அல்லாஹ் சொல்லுகின்றான், உலகத்திலே தோன்றிய அத்துணை அறிவாளிகளும் அத்துணை சிந்தனைவாதிகளும் முதல் மனிதனிலிருந்து கடைசி மனிதன் வரை எல்லோருக்கும் இந்த உலகம் அழியும் நாள் வரை வாழ்க்கையை கொடுத்து கோடிக்கணக்கான ஆண்டுகள் அவனுக்கு வாழ்க்கையை கொடுத்து அவர்கள் எல்லாம் அல்லாஹுடைய அறிவை எழுதுவதற்கு உட்கார்ந்தால், இந்த உலகத்தில் உள்ள மரங்களை எல்லாம் எழுதுகோள்களாக ஆக்கப்பட்டு இந்த உலகத்தில் உள்ள கடல்களை எல்லாம் மைகளாக ஆக்கப்பட்டு அவர்களுக்கு கொடுத்தாலும் இவை அனைத்தும் தீர்ந்துவிடும். அத்துணை மரங்களும் தீர்ந்துவிடும், அத்துணை கடல் நீர்களும் தீர்ந்துவிடும். மா நஃபிதத் கலிமாத்துல்லாஹ், அல்லாஹுடைய அறிவு அல்லாஹுடைய ஞானம் தீராது. குல் லவ் கானல் பஹர் மிதாதல் லிகலிமாத் ரப்பி லனஃபிதல் பஹர் கப்ல அன் தன்ஃபத கலிமாத் ரப்பி வலவ் ஜிஅனா பிமிஸ்லிஹி மததா. உலகத்திலே எத்துணை மரங்கள், அந்த மரங்களிலே எத்துணை இலைகள் இருந்தன இருக்கின்றன, எத்துணை விழும் உலகத்தில் உள்ள அத்துணை மரங்களிலே எத்துணை பழங்கள் காய்கள் பூக்கள் காய்க்கின்றன, அவற்றிலே எது தங்கும் எது தங்காது, இந்த உலகத்திலே எத்துணை பறவைகள் இருந்தன இருக்கின்றன இனி இருக்கும், இந்த உலகத்திலே எத்துணை மனிதன் பிறந்தான் பிறக்கிறான் பிறக்க போவான், இந்த உலகத்திலே எத்துணை ஜின்கள் இருக்கின்றன, எத்துணை வானவர்கள் இருக்கிறார்கள், கடலிலே எத்துணை மீன்கள் இருக்கின்றன, காட்டிலே எத்துணை மிருகங்கள் இருக்கின்றன, எல்லா கணக்குகளையும் துல்லியமாக அவன் அறிந்து வைத்திருக்கிறான். எல்லா இல்மும் எல்லா அறிவும் அவனிடத்திலே இருக்கிறது. எப்படி அறிகிறான்? நீங்கள் ஒரு பொருளை உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் உள்ளதை நீங்கள் எப்படி அறிகிறீர்களோ அதைவிட தெளிவாக அவன் அறிந்து வைத்திருக்கிறான். அவனுடைய அறிவு ஏழு வானங்களுக்கு மேல் அரிசிக்கு மேல் உயர்ந்திருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு தூரம் எதையும் தடுக்காது, எந்த ஒரு தடையும் அவனை தடுக்க முடியாது, எந்த ஒரு இருளும் அவனுடைய பார்வையை தடுக்க முடியாது. யஅலமு தபீப நம்லத்தின் சௌதா அலா சஹ்ரத்தின் சம்மா ஃபீ லைலத்தின் ظல்மா. கடுமையான ஒரு கார் இருளிலே, கடுமையான ஒரு கார் இருளிலே ஒரு கருப்பு பாறையின் கீழ் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு கருப்பு எறும்பினுடைய அந்த சப்தத்தையும் அவன் அறிகிறான். அந்த எறும்பை அவன் பார்க்கிறான். அந்த எறும்பு தன்னுடைய உள்ளத்திலே என்ன யோசிக்கிறது, தன்னுடைய காதால் எதை கேட்கிறது, தன்னுடைய பார்வையால் எதை பார்க்கிறது என்பதையும் அவன் அறிந்து வைத்திருக்கிறான். உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளும், மனிதர்கள், ஜின்கள், பறவைகள், மிருகங்கள், கடலில் உள்ள மீன்கள், எல்லா படைப்புகளும், படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் எல்லாம் ஒரு இடத்திலே ஒன்று சேர்ந்து, ஒரு மைதானத்திலே ஒன்று சேர்ந்து, ஒவ்வொரு மனிதனும் அவன் அவனுடைய மொழியிலே அவனுடைய மனதுக்குள் எல்லா படைப்புகளும் அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை செய்தால், ஒரு படைப்பினுடைய பிரார்த்தனையை கேட்டதால் இன்னொரு படைப்பினுடைய பிரார்த்தனை தவறிவிட்டது என்ற அளவுக்கு அவனுடைய செவி பலவீனமானதல்ல. ஒரு பக்கம் பார்த்ததால் அடுத்த பக்கம் பார்க்க முடியாமல் ஆகிவிட்டது என்று சொல்லும் அளவுக்கு அவனுடைய பார்வை பலவீனமானதல்ல. அந்த படைப்புகளுடைய கோரிக்கைகளை எல்லாம், அந்த படைப்புகளுடைய பிரார்த்தனைகளை எல்லாம், அந்த படைப்புகள் எல்லாம் எப்படி அழைத்தன என்று பதிவு செய்து கொள்வதிலே தவறிவிடும் அளவிற்கு அவன் மறதியாளன் அல்ல. ஓமா கான ரப்புக நசியா, உன்னுடைய இறைவன் எதையும் மறக்க மாட்டான். அத்தகைய வல்லமை மிக்கவன் தான் கண்ணியத்திற்குரியவர்களே அந்த படைப்பாளன் அந்த அல்லாஹ். அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்து வலா நௌம். அவனுக்கு தூக்கம் இருக்கிறதா? அவனுக்கு அசதி இருக்கிறதா? அவனுக்கு மயக்கம் இருக்கிறதா? அவனுக்கு சோர்வு இருக்கிறதா? அவனுக்கு ஓய்வு வேண்டுமா? படைக்கப்பட்ட படைப்புகளுக்கு அசதி இருக்கிறது, தூக்கம் இருக்கிறது, சோர்வு இருக்கிறது, மறதி இருக்கிறது. அந்த படைப்பாளனுக்கு அது எதுவுமே கிடையாது. லா தஹுதுஹு சினத்து வலா நௌம். வானம் யாருக்கு சொந்தம்? அவனுக்கு சொந்தமானது. வானத்திலே யாருடைய ஆட்சி இருக்கிறது? அவனுடைய ஆட்சி இருக்கிறது. மேகத்திலே யாருடைய ஆட்சி? அவனுடைய ஆட்சி. கடலிலே யாருடைய ஆட்சி? அவனுடைய ஆட்சி. இந்த பூமியிலே யாருடைய ஆட்சி? அவனுடைய ஆட்சி. பறவைகளின் மீது யாருடைய ஆட்சி? அவனுடைய ஆட்சி. கடலிலே யாருடைய ஆட்சி? அவனுடைய ஆட்சி. மீன்களின் மீது யாருடைய ஆட்சி? அவனுடைய ஆட்சி. குல் இல்லாஹும்ம மாலிகல் முல்க். ஆட்சிகளுக்கெல்லாம் சொந்தக்காரன் அவன் தான். சிலர் சொல்லுவார்கள் இந்த பூமியிலே அல்லாஹ்வுடைய ஆட்சியை நிலைநிறுத்தப் போகிறோம் என்பதாக. கண்ணியத்திற்குரியவர்களே, வேறு யாருடைய ஆட்சி இங்கே நடைபெறுகிறது? இந்த மனிதன் ஆளுகிறான், இந்த மனிதன் ஆட்சி செய்கிறான் என்று நினைக்கிறீர்களா? இவனுக்கு ஆட்சியை கொடுப்பவன் யார்? இவனிடமிருந்து ஆட்சியை பிடுங்குபவன் யார்? குல் இல்லாஹும்ம மாலிகல் முல்கி துஉத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸுல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துஸில்லு மன் தஷா. ஆட்சியிலே உட்கார வைப்பவன் யார்? அவன் உட்கார வைக்கிறான். யார் அந்த ஆட்சியிலிருந்து அந்த ஆட்சியை அவனிடமிருந்து பிடுங்குகிறான்? அவன் பிடுங்குகிறான். கண்ணியத்தை கொடுப்பவன் யார்? அவன் தான். கண்ணி இழிவை கொடுப்பவன் யார்? அவன் தான். அவன் கண்ணியத்தை கொடுக்க நாடினால் யாராலும் இழிவை கொடுக்க முடியாது. அவன் இழிவுபடுத்த நாடினால் யாராலும் கண்ணியத்தை கொடுக்க முடியாது. உலக மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒருவனை ஆட்சியிலே அமர வைக்க வேண்டும் என்று நாடினால் அல்லாஹ் நாடவில்லை என்றால் நடக்காது. உலக மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒருவனை ஆட்சியிலிருந்து கவிழ்த்த வேண்டும் என்று நினைத்தால் அல்லாஹ் நாடவில்லை என்றால் நடக்காது. யூலிஜு லைல ஃபி நஹார் வ யூலிஜு நஹார ஃபி லைல் வ துஹ்ரிஜு வ யுஹ்ரிஜு அல் ஹய்ய மினல் மய்யித் வ யுஹ்ரிஜு அல் மய்யித மினல் ஹய். குல் இல்லாஹும்ம மாலிகல் முல்க் துஸில் முல்க மன் தஷா வ தன்ஸுல் அல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துஸில்லு மன் தஷா பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைன் கதீர். தூலிஜு லைல ஃபி நஹார் வ தூலிஜு நஹார ஃபி லைல் வ துஹ்ரிஜு அல் ஹய்ய மினல் மய்யித் வ துஹ்ரிஜு அல் ஹய்ய வ துஹ்ரிஜு அல் மய்யித மினல் ஹய். இரவை சுருக்குபவன் யார்? அந்த இரவை பெரிதாக்குபவன் யார்? பகலை சுருக்குபவன் யார்? பகலை பெரிதாக்குபவன் யார்? யாருடைய கையிலே ஆற்றல் இருக்கிறது? இந்த சூரியனை உதிக்க வைப்பதற்கு நம்மிடத்திலே ஆற்றல் இருக்கிறதா? இந்த சூரியனை சுத்த வைப்பதற்கு நம்மிடத்திலே ஆற்றல் இருக்கிறதா? சுத்தும் சூரியனை தடுக்க வைப்பதற்கு ஆற்றல் இருக்கிறதா? சுற்றும் பூமியை தடுக்க வைப்பதற்கு நம்மிடத்திலே ஆற்றல் இருக்கிறதா? அல்லாஹ் கேட்கிறான், அரஐதும் இன் ஜஅலல்லாஹு அலைக்கும் அல்லைல சர்மதா அரஐதும் இன் ஜஅலல்லாஹு அலைக்கும் அல்லைல சர்மதன் இலா யௌமில் கியாமா மன் இலாஹுன் கைருல்லாஹ் யாதீக்கும் பிதைலி பிதியா அஃலா துப்ஸிரூன். இந்த பூமியிலே இரவையே ஆக்கிவிட்டால் நிரந்தரமாக யாராவது வேறொரு கடவுள் இருக்கிறார்களா? யாராவது வேறொரு தெய்வம் இருக்கிறதா? வேறொரு ஆண்டவன் இருக்கிறானா? உங்களுக்கு அந்த இறைவனிடத்திலே போட்டு போட்டு அந்த இறைவனுடைய ஆற்றில் இருந்து வெளியேற்றி உங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வருவதற்கு நீங்கள் இதை கூட பார்க்க மாட்டீர்களா? இதை கூட சிந்திக்க மாட்டீர்களா? அரஐதும் இன் ஜஅலல்லாஹு அலைக்கும் அன்னஹார சர்மதன் மன் இலாஹுன் மன் இலாஹுன் யாதீக்கும் பிலைலின் தஸ்குனூன ஃபீ. நீங்கள் உங்களின் மீது அந்த இறைவன் பகலை நிரந்தரமாக்கிவிட்டால், பகலை வெளிச்சத்தை நிரந்தரமாக்கிவிட்டால், நீங்கள் ஓய்வு பெறுவதற்காக, நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக, ஓய்வெடுப்பதற்காக இரவை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கின்ற வேறொரு கடவுள், வேறொரு இறைவன் இருக்கிறானா? யோசித்து பாருங்கள். அய்யலாஹும்மா அல்லாஹ் அஃபலா தஸ்மஊன். நீங்கள் ஏன் இந்த அறிவுரைகளை கொண்டு பலன் பெறுவது கிடையாது? கண்ணியத்திற்குரியவர்களே, வானத்தின் மீது, பூமியின் மீது, பகலின் மீது, இரவின் மீது, சூரியனின் மீது, சந்திரனின் மீது ஆட்சி, அவனுடைய ஆட்சி முழுமையாக இருக்கிறது. அந்த இறைவன் சொல்கிறான், யாராவது என்னிடத்தில் யாருக்காவது பரிந்து பேச முடியுமா? மக்கள் எண்ணிக்கொள்கிறார்கள், நாங்கள் கடவுளை வணங்குகிறோம் என்ற பெயரிலே கடவுளுக்கென்று உருவங்களை கொடுத்து, கடவுளுக்கென்று அவதாரங்களை கொடுத்து அந்த அவதார புருஷர்களை வணங்குகிறார்களே. அவன் கேட்கிறான், இதற்கு அதிகாரம் கொடுத்தவன் யார்? இவை உங்களுக்கு என்னிடத்திலே பரிந்துரை கூறும் என்று சொல்லிக் கொடுத்தவர்கள் யார்? இவைகளால் என்னிடத்திலே பரிந்துரை கொடுக்க முடியுமா? மன்ஸல்லதி யஷ்ஃபுஉ இல்லா பிஇத்னி யஅலமு மா பைன ஐதீஹிம் வமா கல்ஃபஹும். அவனுடைய அறிவு கடந்த காலத்தில் நடந்தது, நிகழ்காலத்திலே நடப்பது, இனி வருங்காலத்திலே என்ன நடக்குமோ அவை அனைத்தையும் துல்லியமாக அறிந்து வைத்திருப்பவன். ஆனால் இந்த மனிதனோ, வலா யுஹீதூன பிஷய்யின் மின் இல்மிஹி, அல்லாஹ்வுடைய அறிவிலிருந்து எந்த ஒன்றையும் அல்லாஹ் நாடிய அளவை தவிர அதற்கு மேல் அவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. வலா யுஹீதூன பிஷய்யின் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா வஸ்அ குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த். அவனுடைய குர்சி, அவன் பாதம் வைக்கின்ற அந்த இடம் ஏழு வானங்களை விட, ஏழு பூமிகளை விட விசாலமானது. வலா யஊதுஹு ஹிஃதுஹுமா, வானம் பூமிகளை பாதுகாப்பது, வானம் பூமிகளை ரட்சிப்பது, அவற்றை காத்து வருவது அவனுக்கு சிரமம் அளிக்காது. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? சூரியனை பராமரித்து நான் பலவீனம் அடைந்து விட்டேன், எனவே எனக்கு யாராவது உதவியாளர்கள் வாருங்கள் என்று அல்லாஹ் கூறியதாக, இந்த மனிதர்களுக்கு ரிசுக்கு கொடுத்து கொடுத்து நான் பலவீனம் அடைந்து விட்டேன், யாராவது எனக்கு துணைக்கு உதவிக்கு வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா? அல்லாஹ்விற்கு ஏதாவது பலவீனம் இருக்கிறதா? ஏதாவது சிரமம் இருக்கிறதா? இந்த உலகத்தை கண்காணிப்பதிலே, இந்த உலகத்தை வளர்ப்பதிலே, இந்த பிரபஞ்சத்தை அதனுடைய செம்மையான அழகிலே, அதனுடைய செம்மையான முறையிலே நிர்வகிப்பதிலே அல்லாஹ்விற்கு ஏதாவது சிரமம் ஏற்பட்டு விட்டது என்று எங்கேயாவது நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? வலா யஊதுஹு ஹிஃபுதுஹுமா வஹுவல் அலியுல் அதீம். அவன் மிக உயர்ந்தவன், மிக மகத்தானவன். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த மகத்தான இறைவன், அந்த கண்ணியத்திற்குரிய இறைவன், அந்த பிரபஞ்சத்துக்கு சொந்தக்காரன், அதிபதிகளுக்கெல்லாம் அதிபதி, ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளர், அவனை மிஞ்சி யாருடைய ஆட்சியும் கிடையாது, அவனை விட பெருமைக்குரியவர் யாரும் இல்லை, அவனை மிகுத்தவர்கள் யாரும் கிடையாது, எல்லாம் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் அருளுக்குள் இருக்கின்றார்களே. அந்த இறைவன் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் படைத்து, இந்த பிரபஞ்ச படைப்புகளை எல்லாம் இந்த மனிதனுக்காகவே படைத்தேன் என்று சொல்கிறானே, இந்த மனிதனை ஏன் படைத்தான்? என்னை ஏன் என்னுடைய இறைவன் படைத்தான்? என்னை ஏன் என்னுடைய இறைவன் வளர்க்கிறான்? எனக்கு ஏன் என்னுடைய இறைவன் ரிஸ்க் வாழ்வாதாரங்களை கொடுக்கிறான்? என்னிடத்திலே என்னுடைய இறைவன் என்ன எதிர்பார்க்கிறான் என்று இன்றைக்காவது நாம் தனிமையிலே உட்கார்ந்து சிந்தித்தது உண்டா? அது பற்றி ஆய்வு செய்தது உண்டா? கேட்கிறான், ஏன் உன்னுடைய இறைவனை பற்றி, அவனுடைய விருப்பத்தை பற்றி நீ ஆய்வு செய்வது கிடையாது? இந்த மனிதனை பார்த்து கேட்கிறான், அஃபஹசிபுதும் அன்னமா கலக்னாக்கும் அபசா வன்னக்கும் இலைனா லா துர்ஜவுன். மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்தான், எப்படி அல்லாஹ் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை படம் பிடித்து சொல்லுகின்றான் பாருங்கள். காலையில் எழுகிறான், அவனுடைய வியாபாரம், தொழில் துறை, வேலை என்று சொல்லுகிறான், அவனுடைய குடும்பம், அவனுடைய அலுவலகம், அவனுடைய வேலை என்று. இந்த மனிதனை பார்த்து கேட்கிறான், என்ன நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய மனதிலே நீ என்ன நினைக்கிறாய்? உன்னை நாம் வீணாக படைத்து விட்டோம் என்று எண்ணிக்கொண்டாயா? அஃபஹசிபுத்து அன்னமா கலக்னாக்கும் அபசா, உன்னை படைத்ததற்கு எனக்கு ஒரு நோக்கம் இல்லை, ஒரு குறிக்கோள் இல்லை என்று நீ எண்ணிக்கொண்டாயா? அன்னக்கும் இல்லைனாலா சுருஜாவும், நீ இறப்பாய், இறந்ததற்கு பிறகு என்னிடத்திலே கொண்டு வரப்படுவாய் என்ற எண்ணம் உனக்கு இல்லையா? ஏன் கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எங்கிருந்து வந்தோம் என்று முதலிலே யாரும் சிந்திப்பது கிடையாது. ஏதோ தாயுடைய வயிற்றிலிருந்து பிறந்துட்டோம், வளர்றோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆரம்பமாக இந்த உயிரை படைத்தவன் யார்? நாம் நம்முடைய தாயின் கருவறையிலே இருக்கும் பொழுது அந்த கற்பத்திலே அந்த குழந்தைக்கு உயிரை கொடுத்தவன் யார்? அந்த உயிரை ஊதுபவன் யார்? அந்த உயிர் யாரிடத்திலிருந்து வந்தது? யார் அந்த தாயினுடைய கற்பப்பையிலே கொண்டு வந்து ஊதுகிறார்கள்? அந்த உயிருக்கு சொந்தக்காரன் இந்த உயிரை இந்த உடலிலிருந்து எடுத்ததற்கு பிறகு இந்த உயிர் மீண்டும் எங்கே செல்கிறது? முடிந்து விடுகிறதா வாழ்க்கை? அழிந்து விடுகிறதா மனிதனுடைய அந்த வாழ்வு? இல்லை, மனிதன் மரணிக்கிறான் என்றால் ஒரு வாழ்விலிருந்து அடுத்த வாழ்விற்கு மாறுகிறான். எப்படி? உயிர்களுடைய உலகத்திலிருந்து தாயினுடைய கற்பப்பைக்கு வருகிறான், பிறகு தாயினுடைய கற்பப்பையிலிருந்து இந்த பூமியின் வயிற்றுக்கு வருகிறான், பிறகு இந்த பூமியின் வயிற்றிலிருந்து மன்னரையின் வயிற்றுக்கு செல்கிறான், பிறகு மன்னரையின் வயிற்றிலிருந்து மறுமைக்கு கொண்டு வரப்படுகிறான் சொல்லுகிறான். எப்படி நாம் உங்களை ஆரம்பமாக படைத்தோமோ அது போன்று உங்களை நாம் ஒன்று சேர்ப்போம். நீங்கள் எனக்கு முன்னால் கொண்டு வரப்படுவீர்கள், நான் உங்களை ஒன்று சேர்ப்பேன், உங்களிலே யாரும் என்னிடமிருந்து மறைந்து விட முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த இறைவன் ஹுவல்லதி ஹலக்கலக்கும் மாஃபில் அப்துல் ஜமியா. சூரியன் யாருக்காக? மனிதனுக்காக. சந்திரன் யாருக்காக? மனிதனுக்காக. காற்று யாருக்காக? மனிதனுக்காக. நீர் யாருக்காக? மனிதனுக்காக. இந்த எல்லா இந்த பிரபஞ்சத்தினுடைய எல்லா சௌகரியங்களையும் வசதிகளையும் இந்த மனிதனுக்காக செய்து கொடுத்த அல்லாஹ் இந்த மனிதனை தனக்கென படைத்தான், அவனுக்காக படைத்தான். இந்த மனிதன் தன்னை படைத்த இறைவனை வணங்க வேண்டும், தன்னை படைத்த இறைவனை புரிய வேண்டும், அவனுடைய வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் படைத்தானே தவிர வேறொரு நோக்கத்திற்காக அல்ல. அப்படி என்றால் மற்ற படைப்புகள் எல்லாம் அல்லாஹ்வை வணங்கவில்லையா? சூரியன் அல்லாஹ்வை வணங்கவில்லையா? சந்திரன் அல்லாஹ்வை வணங்கவில்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, வயிம் மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி வலாகில்லா தஃபஹூன தஸ்பீஹஹும். சூரியன் அல்லாஹுவை வணங்குகிறது, வானம் அல்லாஹுவை வணங்குகிறது, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா படைப்பும் தன்னை படைத்த இறைவனை வணங்குகிறது, வணங்கிக் கொண்டிருக்கிறது. வித்தியாசம் என்ன? மனிதனை இறைவன் தன்னை வணங்க வேண்டும் என்று படைத்ததற்கும் இந்த பிரபஞ்சம் அல்லாஹுவை வணங்குவதற்கும் இடையில வித்தியாசம் என்ன? இந்த பிரபஞ்ச அமைப்புக்கு மாற்று ஒரு வழி இல்லை, தனக்கென ஒரு விருப்பம் இல்லை, தனக்கென ஒரு இஷ்டம் இல்லை. அல்லாஹ் அந்த படைப்புகளை தன்னை வணங்கும்படியாகவே படைத்து விட்டார். இவை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இவை அல்லாஹுவை வணங்கிக் கொண்டே இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனை வித்தியாசப்படுத்துகிறான். இந்த மனித படைப்பு இவனுக்கென்று ஒரு விருப்பத்தை கொடுத்து, இவனுக்கென்று ஒரு சுய தேர்வை கொடுத்து, இவனுக்கென்று ஒரு சுய இஷ்டத்தை கொடுத்து, இவனுடைய விருப்பத்தோடு இவன் என்னை வணங்க வேண்டும். மனிதன் இறைவனை வணங்குகிற அந்த வணக்கத்திற்கும் வழிபாட்டுக்கும் ஏனைய படைப்புகள் அல்லாஹுவை வணங்குகிற வழிபாட்டுக்கும் இடையில வித்தியாசம் என்ன? ஏனைய படைப்புகளுக்கு அடுத்து ஒரு சான்ஸ் கிடையாது, அடுத்து ஒரு சாய்ஸ் கிடையாது, அவை வணங்கியே ஆக வேண்டும், வணங்கிக் கொண்டே இருக்கின்றன. மாறுபாடு செய்வது என்பது அந்த படைப்புகளுக்குள் அல்லாஹ் வைக்கவில்லை. ஆனால் மனிதனை அப்படி அல்ல. ஆகவேதான் அந்த படைப்புகளுக்கு சொர்க்கம் என்று ஒன்று கிடையாது. சூரியனுக்கு, சந்திரனுக்கு, வானத்திற்கு, பறவைகளுக்கு, ஏனைய மிருகங்களுக்கு, ஏனைய பிரபஞ்ச படைப்புகளுக்கு சொர்க்கம் நரகம் என்று ஒன்று கிடையாது. இந்த மனிதனுக்கு சொர்க்கத்தை படைத்திருக்கிறான், நரகத்தை படைத்திருக்கிறான். அந்த படைத்த இறைவனை வணங்கும் போது அவன் எந்த நோக்கத்திற்காக படைத்தானோ அந்த நோக்கத்திலே இந்த மனிதன் தன் வாழ்நாளை கழிக்கும் போது இவனுக்கு நிரந்தரமான வெற்றியை கொண்ட சொர்க்கத்தை தருகிறான், வாக்களிக்கின்றான். இந்த மனிதன் படைக்கப்பட்ட இறைவனை, படைத்த இறைவனை மறந்து, படைக்கப்பட்ட நோக்கத்தை மறந்து தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப வாழ்க்கை அமைக்கும் போது, அந்த படைத்த இறைவனை வணங்காமல் தான் விரும்பிய அல்லது தன்னுடைய சமூகம் காட்டிய அல்லது தன்னுடைய சமுதாயம் காட்டிய அந்த பொய்யான கடவுள்களை, பொய்யான தெய்வங்களை இவன் வணங்கும் போது அல்லது மனம் போன வாழ்க்கை, மனம் போன போக்கிலே வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் பொழுது இந்த உலக வாழ்க்கையும் அவனுக்கு சீர்கெடுகிறது. இவனுடைய மரணத்திற்கு பின்னால் நிரந்தரமாக நரகத்திலே இவன் தள்ளப்படுகிறான், வேதனை செய்யப்படுகிறான். கண்ணியத்திற்குரியவர்கள், அந்த படைத்த இறைவன் நம்மிடத்திலே பேசுவதை பார்த்தீர்களா? அவன் நம்மை பார்த்து எப்படி கேட்கிறான் என்று புரிந்தீர்களா? வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். குர்ஆன் நமக்கு பதில் அளிக்கிறது. இன்று உலகத்திலே ஒரு வேதம் உண்மையாக உயிரோடு இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் இறக்கிய இறுதி வேதம் அல் குர்ஆன். இந்த குர்ஆன் ஒன்றுதான் உங்களை, நீ உங்களை படைத்த இறைவனின் பக்கம் வழிகாட்ட முடியும். இந்த குர்ஆனை தவிர எத்துணை வேதங்கள் என்று மக்கள் நம்பி இருக்கிறார்களோ, ஒரு காலத்தில் இவைகள் வேதங்களாக இறைவனால் அருளப்பட்டவையாக இருந்திருக்கலாம், ஆனால் அவை மாற்றப்பட்ட காரணத்தால், புரட்டப்பட்ட காரணத்தால் அதிலே நீங்கள் உங்கள் இறைவனை அடையக்கூடிய நேரான வழியை காண முடியாது. இன்னஹாதல் குர்ஆன் யஹ்தி லில்லதீ அக்வம். இந்த குர்ஆன் மட்டும்தான் நீங்கள் உங்களை இறைவனை வணங்க வேண்டிய நேரான வழிக்கு, உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டிய நீதமான நேரான பொருத்தமான வழிக்கு வழிகாட்டுகிறது. இந்த குர்ஆனிலே சொல்கின்றான், மனிதனே நீ ஏன் படைக்கப்பட்டாய்? உமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். ஏன் படைக்கப்பட்டான் மனிதன்? அந்த படைத்த இறைவனை வணங்குவதற்காக, அந்த அல்லாஹ்வை அந்த படைப்பாளனை மகிமைப்படுத்துவதற்காக, அவனை துதிப்பதற்காக, அவனை பற்றி பேசுவதற்காக, அவனுடைய புகழை பரப்புவதற்காக நின்றவனாக, குனிந்தவனாக, சிரம் பணிந்தவனாக அந்த படைப்பாளனை வணங்குவதற்காக. அது மட்டுமல்ல, முழு வாழ்க்கையையும் அந்த படைப்பாளனுக்காக அர்ப்பணிப்பதற்காக, இந்த முழு வாழ்க்கையையும் அந்த படைப்பாளனுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அமைத்துக் கொள்வதற்காக. உமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன் மா உரீது மின்ஹும் மிர் ரிஸ்கின். அல்லாஹ் கேட்கிறான், உன்னிடத்திலே என்றாவது நான் சாப்பாடு கேட்டிருக்கிறேனா? உன்னிடத்திலே என்றைக்காவது நான் எனக்கு உதவி செய், எனக்கு வாழ்வாதாரம் கொடு என்று கேட்டிருக்கிறேனா? மா உரீது மின்ஹும் மிர் ரிஸ்கின். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் நீங்கள் பார்த்திருக்கலாம். இங்கு பல மக்களும் வந்திருக்கிறார்கள். மஸ்ஜிதுக்கு முஸ்லிம்கள் செல்லும் போது யாராவது பழங்களை வாங்கி சென்றிருக்கிறார்களா? வாழைப்பழம் வாங்கி சென்றிருக்கிறார்களா? தேங்காய் வாங்கி சென்றிருக்கிறார்களா? ஏதாவது அங்கே பூஜிப்பதற்கு எடுத்துச் செல்கிறார்களா? அங்கே ஏன் நாம் இவற்றை எடுத்துச் செல்ல வேண்டும்? அங்கே இறைவன் நமக்கு கொடுக்கின்றான். அவனிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், உதுஉ ரப்பக்கும், அவனிடத்திலே நீங்கள் கேளுங்கள். அவனிடத்திலிருந்து வாங்குவதற்காக நாம் மஸ்ஜிதுக்கு செல்கின்றோம், பள்ளிவாசலுக்கு செல்கின்றோம். எங்கே இறைவனுடைய நேரிய வழிபாடு இல்லையோ, எங்கே இறைவனுடைய நேரிய அந்த வழிகாட்டுதல் இல்லையோ, நான் குறை சொல்வதற்காக சொல்லவில்லை, நான் சாடுவதற்காக சொல்லவில்லை, புரிந்து கொள்வதற்காக, சத்தியத்தை சுட்டி காட்டுவதற்காக. எங்கே இறைவன் என்ற கற்பனையிலே மனிதர்கள் சிலைகளை, விக்கிரகங்களை அல்லது படைப்புகளை வணங்குகிறார்களோ, அங்கே என்ன நடக்கிறது? அங்கே நீங்கள் இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்று நாடினால், அங்கே தட்சணை கொடுக்காமல் உங்களுக்கு இறைவனுடைய அருள் அங்கே கிடைப்பதில்லை. அங்கே உள்ளே நீங்கள் செல்ல முடியாது, அங்கே நீங்கள் பூஜைகள் செய்ய முடியாது. அதற்குரிய அந்த தட்சணைகள், அதற்குரிய நேர்ச்சிகள், அங்கே உணவு பதார்த்தங்கள் வைக்கப்படவில்லை என்றால், இதைத்தான் கேட்கிறான். மா உரீது மின்ஹும் ரிஸ்கின், என்றாவது உன்னிடத்திலே நான் உணவை கேட்டிருக்கிறேனா? மா உரீது அன் யுத்இமூன், நீ சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்ற தேவை எனக்கு இருக்கிறதா? இன்னல்லாஹு ஹுவர் ரஸ்ஸாக்கு துல் குவத்தில் மத்தீன், உனக்கு நான் உணவு கொடுத்தேன், உன் தந்தைக்கு உணவு கொடுத்தேன், உன் மூதாதையர்களுக்கு நான் உணவு கொடுத்தேன், உலகத்துக்கே நான் உணவு கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். நான் தான் உணவு கொடுப்பவன், நான் தான் ஆற்றல் மிக்கவன், நான் தான் அதிகாரம் மிக்கவன், நான் தான் படைப்பாளன். இன்னல்லாஹு ஹுவர் ரஸ்ஸாக்கு துல் குவத்தில் மத்தீன். இந்த வழிபாடு எதற்கு கண்ணியத்திற்குரியவர்களே? நாம் வணங்குவதால் அல்லாஹ்வுடைய வல்லமை கூடிவிடுமா? நாம் அல்லாஹுவை வணங்குவதால் அல்லாஹ்வுடைய கண்ணியம் கூடிவிடுமா? நாம் அல்லாஹ்வுடைய உயர்வை, அல்லாஹ்வுடைய புகழை போற்றி பேசுவதால் அல்லாஹ்வுடைய புகழ் கூடிவிடுமா? அல்லாஹ் சொல்லுகின்றான், يا عبادي لو ان اولكم واخركم وانسكم وجنكم كانوا على صعيد واحد كانوا لو ان اولكم واخركم وانسكم وجنكم كانوا على اتقى قلب رجل واحد منكم ما زاد ذلك في ملكي شيئا. உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களும், மனிதர்கள் ஜின்கள் எல்லோரும் அல்லாஹ்வை வணங்குகின்ற மிகப்பெரிய இறையச்சமுடையவர்களாக, அல்லாஹுவை நேசிக்கின்ற நல்லவர்களாக மாறிவிட்டாலும், யாருங்க எல்லாரும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் எல்லோரும் ஒரே இறையச்சம் உள்ள ஒரு மனிதரை போன்று வணக்க வழிபாடுகள் செய்கின்ற நல்லவர்களாக மாறிவிட்டாலும், என்னுடைய ஆட்சி அதிகரிக்கப் போவது கிடையாது. பறவைகள் அல்லாஹுவை வணங்குகின்றன, எத்துணை மிருகங்கள், கொடான கொடி படைப்புகள், இந்த படைப்புகள் அல்லாஹுவை வணங்குவதால் அல்லாஹுடைய ஆட்சி கூட போவது கிடையாது, அல்லாஹுடைய உயர்வு கூட போவது கிடையாது. அடுத்து சொல்கின்றான், நீங்கள் எல்லாம் பெரும் பாவிகளாக, அநியாயக்காரர்களாக, அக்கிரமக்காரர்களாக மாறிவிட்டாலும் என்னுடைய ஆட்சி குறைய போவது கிடையாது. وقل الحمد لله لم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك ولم يكن له ولي من الذل وكبره تكبيرا. நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லா உயர்வும் அந்த அல்லாஹ் ஒருவனுக்குத்தான். வானத்தை படைப்பதற்கு முன்னாலும் அவன் புகழப்பட்டவன், புகழுக்குரியவன். இந்த பிரபஞ்சங்களை படைப்பதற்கு முன்னாலும் அவன் புகழுக்கு உரியவன். அவனுடைய புகழ் நிரந்தரமானது, நிலையானது. எப்படி அவன் நிரந்தரமானவனோ, ஹுவல் அவ்வல் ஃபலைஸ கப்லஹு ஷை, அவன் முந்தியவன் முதலாமவன், அவனுக்கு முன்னால் எதுவும் இருந்தது கிடையாது. ஹுவல் ஆஹிர் ஃபலைஸ பஅதஹு ஷை, அவன் இறுதியானவன், அவனுக்கு பின்னால் எதுவும் கிடையாது. ஹுவல் லாஹிர் ஃபலைஸ ஃபௌகஹு ஷை, அவன் வெளிப்படையானவன், அவனுடைய அத்தாட்சிகள் வெளிப்படையானவை, அவனை விட வெளிப்படையானது எதுவும் கிடையாது. ஹுவல் பாத்தின் ஃபலைஸ தூனஹு ஷை, அவன் மறைந்தவன், அவனை விட மறைந்தது எதுவும் கிடையாது. அவனுக்கு ஆரம்பம் இல்லை, அவனுக்கு இறுதியும் கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த இறைவனுக்கு எப்போதும் புகழ் உண்டு. நீங்கள் புகழ்ந்தாலும் சரி, புகழவில்லை என்றாலும், லம் யத்தகித் வலதா, அவன் தனக்கென எந்த சந்ததியும் ஆக்கிக் கொள்ளவில்லை. அவனுக்கு குழந்தை இல்லை, அவனுக்கு தந்தை இல்லை, அவனுக்கு மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, அவனுக்கு வாரிசுகள் கிடையாது. குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃவன் அஹத். இந்த பிரபஞ்ச ஆட்சியிலே அவனுக்கு யாராவது பங்காளிகள் இருக்கிறார்களா, யாராவது கூட்டாளிகள் இருக்கிறார்களா, யாராவது துணைகள் அவனுக்கு இருக்கின்றதா? அறவே கிடையாது. ஒலம் எக்குள்ளகு வலியும் என துள்ளி, அவன் பலவீனப்பட்டு விட்டான். அவனுக்கு தேவை என்ற காரணத்தால் தனக்கு யாரையாவது நண்பனாக ஆக்கி கொண்டானா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களிலே தனக்கென நண்பர்களை ஆக்கி வைத்திருக்கிறான். எதற்காக? அன்பின் காரணமாக அன்பர்களை ஆக்கினானே தவிர, நேசத்தின் காரணமாக நேசர்களை தேர்ந்தெடுத்தானே தவிர, எதன் காரணமாக அல்ல. பலவீனமடைந்து விட்டாயேன், எனக்கு தேவை ஏற்பட்டு விட்டது என்ற காரணத்தால் அல்ல. ஒலம் யக்குல்லஹு ஷரீகுன் ஃபில் முல்கி ஒலம் யக்குல்லஹு வலியும் மினதுல் வகப்பிஹு தக்பீரா. நபியே, அந்த அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி பேசிக்கொண்டே இருப்பீராக. எவ்வளவு பேசினாலும் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் அதைவிட மிகப்பெரியவன். அவனுடைய புகழை நீங்கள் எவ்வளவு புகழ்ந்தாலும் அந்த அல்லாஹ்வுடைய புகழ் அதைவிட அதிகமானது. அந்த அல்லாஹ்வை நீங்கள் எவ்வளவு வணங்கினாலும் அதைவிட வழிபாட்டுக்கு அவன் தகுதியானவன். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மனிதனை அல்லாஹ் அவனுக்காக படைத்தான், அவனை வணங்குவதற்காக படைத்தான். இந்த உலக வாழ்க்கையை அவனுக்கு இந்த உலக வாழ்க்கையை மனிதனுக்கு கொடுத்தது எதற்காக? இறை வழிபாட்டை செய்ய வேண்டும். ஆனால் அவனுடைய அருளை பார்த்தீர்களா? அவனுடைய கண்ணியத்தை பார்த்தீர்களா? நம்மை அவன் விரும்பி இருந்தால் நமக்கு இப்படி சட்டம் கொடுத்திருக்கலாம், சாப்பிடக்கூடாது, தூங்கக்கூடாது, குடும்பம் கூடாது, தொழில் கூடாது, நீ என்னை வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று அவன் கொடுத்திருக்கலாமா இல்லையா? அப்படி கட்டளையிட்டு இருக்க முடியுமா முடியாதா? அப்படி கட்டளையிட்டால் அவனிடத்தில் யாராவது எதிர்த்து கேட்கதான் முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஆனால் அப்படி செய்தானா? இல்லை. உன்னுடைய வாழ்க்கையிலே வழிபாட்டுக்கு என ஒரு நேரத்தை ஒதுக்கிக்கொள், ஒரு பகுதியை ஒதுக்கிக்கொள். அதற்கு பிறகு உன்னுடைய உலக தேவைகளுக்காக நீ என்ன செய்வாயோ அதை நான் கூறுவது போன்று என்னுடைய கட்டளைக்கு ஏற்ப செய்து கொள். உன்னுடைய மொத்த வாழ்க்கையையும் நான் வழிபாடாக அங்கீகரிக்கிறேன். எப்படிங்க? அல்லாஹ்வுடைய அந்த அருளை பாருங்கள். ஐங்காலம் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். அல்லாஹுவை, ஏக இறைவனை நம்பியவன், படைத்தவனை நம்பியவன், அந்த ஒருவன் தான் வணக்கத்துக்கு தகுதியானவன் என்று நம்பிக்கை கொண்டவன் என்ன செய்ய வேண்டும்? ஐங்கால தொழுகைகளை தொழ வேண்டும். சலாத், காலையில், மதியத்தில், மாலையில், சூரியன் மறையும் போது, பிறகு சூரியன் மறைந்ததற்கு பிறகு இறைவனுடைய ஆரம்ப நேரத்தில், ஐங்கால நேரத்தில் இந்த தொழுகையை நீ தொழுது கொள். இந்த தொழுகையை நீ தொழுது கொண்டால், இந்த சலாத்தை, இந்த தொழுகையை நீ நிறைவேற்றினால், உன்னுடைய மொத்த நாளையும் நீ என்னுடைய வணக்கத்தில் கழித்தவனை போன்று ஆகுவாய். ஒரு தொழுகைக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 10 நிமிஷம் அதிகப்படியா? 5 நேரம் தொழுகைக்கு 50 நிமிஷம். ஒரு நேரம், ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரத்திலே 50 நிமிஷத்தை உன்னை படைத்த இறைவனுக்காக நீ கொடுப்பதற்கு உனக்கு தடையாக இருப்பது என்ன? அந்த இறைவன் உனக்கு எதை கொடுக்கவில்லை? அவனுடைய அருளுக்கு நீ நன்றி செலுத்தத்தான் முடியுமா? ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தா தெரியும், அல்லாஹ்வுடைய அருளை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஞாபகத்துகளை. ஒரு கண் இல்லாதவனை பாருங்கள், ஒரு குருடனை பாருங்கள், நமக்கு அல்லாஹ் கண்ணை கொடுத்திருக்கிறானே. ஒருத்தரை பார்த்து உனக்கு $1 கோடி தர்றேன், $1 கோடி தர்றேன், இந்த கண்ணை கொடுத்துருன்னு சொன்னா யாராவது கொடுப்பாங்களா? ஒரு ஏழை கஷ்டத்தில் இருக்கிறான், வறுமையில் இருக்கிறான், பசி பட்டினியில் இருக்கிறான், அவனை கூப்பிட்டு ஒரு 2 கண்ணையும் கொடுத்துரு, உனக்கு $2 கோடி தர்றேன், யாராவது ஒத்துப்பாங்களா? 2 கோடி என்ன, 20 கோடி கொடுத்தாலும் ஒத்துப்பாங்களா?
யோசித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய நியமத்துகள், செவி, அறிவு, என்னுடைய அருளை மனிதனே நீ எண்ணி பார்த்ததுண்டா? அந்த அருளால் நீ அடையும் பலனை எண்ணி பார்த்ததுண்டா? கண்ணை கொண்டு எத்தனை நியமத்துகளை, எத்தனை அருள்களை நாம் அடைகிறோம். சிந்தித்து பார்த்தீர்கள், ஒரு கிளாஸ் தண்ணி எவ்வளவு, ஒரு டம்ளர் தண்ணி நம்ம குடிக்கிறோமே, இதுக்கு விலை போட முடியுமா? இதுக்கு விலை போட முடியுமா? ஹாரூன் ரஷீத் என்ற ஒரு மன்னர் இருந்தார். அவருடைய சபையில ஒரு அறிஞர், ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் மன்னருக்கு தண்ணீர் தேவைப்படுது. தண்ணி கொண்டு வர சொல்றாரு வேலையாள்கிட்ட. வேலையாள் தண்ணியை கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அறிஞர் கிளாஸை கையில பிடிச்சுக்கிறாரு. மன்னரே, இந்த பூமியில இப்ப எங்கேயுமே குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, இந்த ஒரு கிளாஸ் தண்ணி தான் இருக்கு, இதுக்கு நீங்க என்ன விலை கொடுப்பீங்கன்னு கேக்குறாரு. என்ன கேக்குறாரு? இந்த பூமியில குடிக்கிறதுக்கு தண்ணியே கிடையாது, இந்த ஒரு கிளாஸ் தண்ணி தான் இருக்குது, இதுக்கு நீங்க என்ன விலை கொடுப்பீங்க? என்னுடைய ஆட்சியில பாதியை கொடுத்துருவேன் அப்படிங்கிறார். இவ்வளவு பெரிய ஆட்சியாளர் தெரியுமா அவரு? அடுத்து, சரி மன்னர், இந்த தண்ணீரை குடிச்சுக்கங்க. தண்ணீரை குடிச்சு முடிக்கிறார். அப்புறமா மன்னர்கிட்ட கேக்குறாங்க அந்த அறிஞர், அறிஞரே, மன்னரே, நீங்க இந்த குடித்த இந்த தண்ணீர் உங்க உடல்ல இருந்து வெளியேறல, குடிச்ச தண்ணீர் உடல்ல இருந்து வெளியேறல, இதை வெளியேற்றணும், உங்களுக்கு நோய், உங்களுக்கு சிறுநீர் வர்றதில்ல, இப்ப இதுக்கு மருத்துவம் பார்க்கணும். உலகத்தில் இதற்கு மருத்துவம் பார்க்கிறவரு ஒருத்தர் தான் இருக்கிறார், அவர் தான் மருத்துவம் பார்க்க முடியும் என்று இருந்தால், அவர் உங்களுக்கு இந்த மருத்துவம் பார்ப்பதற்கு நீங்கள் எவ்வளவு செலவு செய்வீர்கள்? அந்த மன்னர் சொன்னாரு, என்னுடைய ஆட்சியில மீதம் இருக்கிற பாதியை கூட நான் செலவு செஞ்சிருவேன் சொல்லிட்டு. அப்ப நீங்கள் குடிக்கின்ற ஒரு தண்ணீர் இந்த உலகத்திலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மொத்த ஆட்சியும் அதற்குத்தான் சமம் என்று சொன்னால், ஒரு நாளைக்கு எத்தனை கிளாஸ் தண்ணி குடிக்கிறோம் யோசிச்சு பாருங்க. இதற்கெல்லாம் அல்லாஹ் நம்மிடத்திலே விசாரித்தால், இதற்கெல்லாம் அல்லாஹ் நம்மிடத்திலே கணக்கு கேட்டால், நாம் சாப்பிடக்கூடிய உணவு, நாம் பெறக்கூடிய இன்பம், நம்முடைய இந்த வாழ்வு, இதற்கெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துருவி துருவி நம்மிடத்திலே விசாரணை செய்தால், நாம் எங்கே செல்வோம் கண்ணியத்திற்குரியவர்களே? ஐங்கால நேர தொழுகைகளை நீ எனக்காக தொழுதுகொள் என்று பாருங்கள். எத்தனை பேர் தங்களை முஸ்லீம் என்று சொல்வார்கள், தங்களை இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்வார்கள், ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹுவை ஏற்காதவர்களைப் போல, அல்லாஹுவை அறியாதவர்களைப் போல அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தொழுகைக்கு வாருங்கள், வெற்றிக்கு வாருங்கள், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய ஓர் இறைவனை வணங்க வாருங்கள் என்று அழைக்கப்படும் போது, அவர்களுடைய மனம் பள்ளியை நோக்கி செல்வதில்லை, அவர்களுடைய கால் பள்ளியை நோக்கி செல்வது கிடையாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு அல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலா ஃபமன் தரகஹா ஃபகத் கஃபர். நமக்கும் மற்றவர்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன, அந்த இடைவெளி என்ன, இந்த தொழுகைதான். யார் இந்த வணக்க வழிபாட்டை, இந்த தொழுகையை விட்டார்களோ அவர்கள் அல்லாஹுவை நிராகரித்து விட்டார்கள். ஒருவன் முஸ்லீம் ஆனால் தொழுகை இல்லை என்று சொன்னால் அவன் முஸ்லீம் இல்லை. மன் தரக்க ஸலா ஃபகத் கஃபர், தொழுகையை யார் விடுகிறானோ அவன் அல்லாஹுவை மறுத்து விட்டார். யார் வேண்டும் என்று ஒரு தொழுகையை விடுகிறானோ அவன் அல்லாஹுவை நிராகரித்து விட்டான். இந்த பலர் என்ன நம்பி இருக்கிறார்கள், தொழுகையை விடுறது பெரும் பாவம் தான், எப்படிங்க மத்த பாவத்தை போல தொழுகையை விடுறது ஒரு பாவம், நம்ம மொத்தமா சேர்த்து அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் மன்னிச்சுப்பான், பரவாயில்லை, கண்ணியத்திற்குரியவர்களே இல்லை, தொழுகை ஈமானுடைய ஒரு பகுதி. நீங்கள் லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் என்று சொல்வது உண்மை என்றால், உங்களுடைய செயலால் நீங்கள் அவனை வணங்கி காட்ட வேண்டும், அதற்கு சாட்சியம்தான் இந்த தொழுகை. ஆகவேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மற்றவர்கள் இஸ்லாமிற்கு வெளியில் உள்ளவர்கள் இஸ்லாத்திற்கு வருவது என்று சொன்னால், அங்கே மூன்று நிபந்தனைகளை சொல்கிறான் சூரா தௌபாவுடைய ஐந்தாவது வசனத்தில்,
விலகி அல்லாஹுவை தவிர இனி நான் யாரையும் வணங்க மாட்டேன், அல்லாஹுவிற்கு இணையாக நான் எந்த நபியையும் அங்கீகரிக்க மாட்டேன். ஈசாவும் அல்லாஹ்வுடைய நபிதான், அவர் அல்லாஹ்வுடைய குழந்தை அல்ல, அவர் அல்லாஹ் அல்ல, உலகத்தில எந்த படைப்பும் அல்லாஹ் கிடையாது, எல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்புகள், அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ் அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன், அவன் தான் வணங்க தகுதியானவன் என்பதை ஏற்றுக்கொண்டு, அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்தி தொழுதால், தொழுகிறதுனா எப்படி,
நேரம் கிடைச்சா தொழுவுறது. சில பேர்கிட்ட கேட்டு பார்த்திருப்பீங்க, எப்படிங்க தொழுவுறீங்களா? நேரம் கிடைச்சா தொழுதுக்கிறேங்க, சந்தர்ப்பம் கிடைச்சா தொழுதுக்கிறேன். வேலை அதிகமா இருந்தா தொழ முடியறது கிடையாது. இல்லை,
தொழுகையை நிலை நிறுத்துதல், கடைபிடித்தல், அதை அவற்றை பேணுதல், என்ன வேலையாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அல்லாஹுடைய தொழுகை, அல்லாஹுடைய வணக்க வழிபாடு, அதுதான் முதலிலே.
ரெண்டே ரெண்டு அவகாசம் இருக்குது தொழுகையை விடுறது. என்ன தெரியுமா அது? ஒன்னு பைத்தியமா போயிடுறது, அல்லது மௌத்தா போயிடுறது. என்னங்க ஒண்ணு, ஒரு மனிதன் பைத்தியமாகி விட்டான், அப்ப தொழுக மன்னிக்கப்பட்டது, அவனுக்கு புத்தி தெளிவு ஏற்படும் வரை, அல்லது மௌத்தா போயிட்டான். இவர்கள் மேலதான் தொழுக கிடையாது. யார் இந்த ரெண்டு நிலைகளிலிருந்து மாறுபட்டு இருக்கிறார்களோ, அப்பாமுஸ்ஸலா, தொழுகையை தொழுதாக வேண்டும். ஒரு மனிதன் கடலிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறான், கையில ஒரே ஒரு பலகைதான் இருக்குது, இந்த நிலையில அவன் உயிருக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறான். இந்த நேரத்தில் கூட அவன் தன்னுடைய தலையை அசைத்து அந்த ஐங்கால தொழுகையை தொழுதாக வேண்டும். நீங்கள் நோயாளியா, உழு செய்ய முடியவில்லையா, தயமம் செய்து கொள்ளுங்கள், மண்ணை கொண்டு சுத்தம் தேடுங்கள். நின்று தொழ முடியவில்லையா, உட்கார்ந்து தொழுங்கள். உட்கார்ந்து தொழ முடியவில்லையா, படுத்து தொழுங்கள். எந்த நேரத்திலும் தொழுகை ஒரு மனிதனுக்கு மன்னிக்கப்பட்டதல்ல. செல்வத்திலே கடமையாக்கிய அந்த ஜகாத்தை கொடுத்தாக வேண்டும். அப்படி கொடுத்தால் அவர்கள் உங்களுடைய முஸ்லிம் சகோதரர்கள். அப்ப என்ன அர்த்தம் இருக்கு? அப்படி அவர்கள் தொடவில்லை என்றால், ஜகாத்து கொடுக்கவில்லை என்றால், அவர்கள் உங்களுடைய முஸ்லிம் சகோதரர்களாக ஆக முடியாது. இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் எப்படி தவறான ஃபத்வாக்கள் எல்லாம் பரவி இருக்கிறது என்று சொன்னால், தொழுகையை விட்டா பரவாயில்லை, அது ஒரு பெரும் பாவம். கண்ணியத்திற்குரியவர்களே, முஃப்திகளுக்கெல்லாம் முஃப்தி, அல்லாஹ்வுடைய தூதர், யாரின் மீது ஷரியா இறக்கப்பட்டது அவர்கள் சொல்லுகின்றார்கள், தொழுகை இல்லாதவன் காஃபிர் என்று, தொழுகையை விட்டவன் காஃபிர் என்று, தொழுகையை விட்டவனுக்கு இந்த மார்க்கத்திலே பங்கில்லை என்று சொல்லுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிலைமையை நீங்கள் பார்த்தீர்களா? மரண நோயிலே படுத்துக் கொண்டிருக்கிறார்கள், தெளிவு பெறுகிறார்கள், மீண்டும் மயக்கமுறுகிறார்கள், தெளிவு பெறுகிறார்கள், மீண்டும் மயக்கமுறுகிறார்கள். அந்த நேரத்தில் தொழுகையின் நேரம் அவர்களுக்கு நினைவூட்டப்படுகிறது. ஒழு செய்வதற்கு தண்ணீர் ஊற்றப்படுகிறது, ஒழு செய்கிறார்கள். இரண்டு தோழர்களுடைய அந்த துணையோடு கால்கள் பூமியிலே தேய்த்த வண்ணமாக கொண்டு வந்து அணியிலே நிறுத்தப்படுகிறார்கள். நிற்க முடியவில்லை, அபூபக்கரின் பக்கத்திலே உட்கார்ந்து கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இறுதி மூச்சை எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது, தங்களுடைய கண்ணை மூடுவதற்கு முன்னால் என்ன சொன்னார்கள்? அஸ்ஸலா அஸ்ஸலா வமா மலகத் அய்மானுக்கும், தொழுகையை நிலைநிறுத்துங்கள், தொழுகையை நிலைநிறுத்துங்கள், தொழுகையை பேணுங்கள், உங்களுடைய வழக்கரங்கள் சொந்தமாக்கிக் கொண்ட உங்களுடைய அடிமைகளை பேணுங்கள், உங்களுடைய வேலையாட்களை பேணுங்கள், அவர்களுடைய உரிமைகளை கொடுங்கள். இந்த சமூகம் எப்படி மாறி இருக்கிறது? எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்கிறது. கல்யாணத்துக்கு நேரம் இருக்கிறது, மௌத்துக்கு நேரம் இருக்கிறது, வாழ்க்கைக்கு நேரம் இருக்கிறது, சம்பாதிப்பதற்கு நேரம் இருக்கிறது. அதிகம் அதிகம் அல்ஹாக்கு முத்த காசர், இன்னும் வேண்டும் வேண்டும் என்று தேடி இந்த அழிகின்ற செல்வத்தை தேடுவதற்கு நேரம் இருக்கிறது. இந்த உலகத்திலே சுற்றி திரிவதற்கு நேரம் இருக்கிறது, சாப்பிடுவதற்கு நேரம் இருக்கிறது, எல்லா தேவைகளுக்கும் நேரம் இருக்கிறது. ஆனால் ஒரு கூட்டம் சொல்கிறார்கள், எங்களுக்கு தொழுவதற்கு நேரம் இல்லை என்று. நாளை மறுமையில் என்ன பதில் சொல்லுவார்கள்? அல்லாஹ்விற்கு முன்னால் நிறுத்தப்படும் போது என்ன பதில் சொல்லுவார்கள்? அல்லாஹ் சொல்கிறான், يوم يفر المرء من اخيه وامه وابيه وصاحبته وبنيه. இன்று நம்முடைய உறவினர்களுக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, தாய் தந்தைக்காக, நம்முடைய அண்ணன் தம்பிக்காக, நம்முடைய குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்களுடைய அந்த செழிப்பான வாழ்க்கைக்காக இன்று கடல் கடந்து நாடு கடந்து வந்து இந்த செல்வத்தை தேடிக்கொண்டிருக்கிறோமே. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் மறுமையினுடைய அந்த காட்சியை நமக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறான்.
وجمع فأوعى வரப்படும், பாவியை கொண்டு வரப்படும். அவரிடத்தில் கேட்பார், மனிதனே நீ ஏன் பாவம் செய்தாய், என்னை ஏன் நீ வணங்கவில்லை? குற்றவாளியார் அல்லாஹுவை வணங்காதவன் குற்றவாளி, குற்றவாளிகளிலே பெரிய குற்றவாளியார் அல்லாஹுவை மறந்தவன், அவனை கொண்டு வரப்படும். நீ ஏன் என்னை வணங்கவில்லை என்று கேட்பான். அப்போது சொல்லுவான், என்னுடைய தாய்க்கு சம்பாதித்த காரணத்தால் என்னால் உன்னை வணங்க முடியவில்லை, என்னுடைய மனைவிக்கு சம்பாதித்த காரணத்தால் என்னை உன்னால் வணங்க முடியவில்லை, என்னை நான் உன்னை வணங்க முடியவில்லை, என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் சம்பாதித்ததால் நான் உன்னை வணங்க முடியவில்லை. எனவே இறைவா, எனக்கு பகரமாக என்னுடைய தாயை எடுத்துக்கொள், எனக்கு பகரமாக என்னுடைய தந்தையை எடுத்துக்கொள், எனக்கு பகரமாக என்னுடைய பிள்ளைகளை நரகத்திற்கு அனுப்பிவிடு, எனக்கு பகரமாக என்னுடைய மனைவியை பிள்ளை என்னுடைய மனைவியை நரகத்திற்கு அனுப்பிவிடு, என்னுடைய குடும்பத்தார்கள் யாருக்காக நான் சம்பாதித்தேனோ அவர்களை நீ நரகத்திற்கு அழைத்துக்கொள், இறைவா என்னை விட்டுவிடு, நான் இவர்களுக்காகத்தான் உன்னை மறந்தேன் என்று கதறுவான், என்று கத்துவான். அப்போது அல்லாஹ் சொல்லுவான், அப்படியா, சரி நீ அவர்களை அழைத்து வா பார்க்கலாம், அவர்களை நீ அழைத்து வா. யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அகீ, தனது சகோதரனிடத்திலே செல்லுவான், புரிந்து கொள்வான் இந்த சகோதரன் எதற்காக என்னிடத்திலே வருகிறான் என்பதாக. ஓடுவான் விரண்டோடி விடுவான், பிடிக்க முடியாது, எங்கே பிடிக்க முடியும். தனது தாயிடத்திலே வருவான், அவளும் ஓடி விடுவார். தனது தந்தையிடத்திலே வருவான், அவரும் ஓடி விடுவார். தனது பிள்ளைகளிடத்திலே வருவான், அவர்களும் ஓடி விடுவார்கள். அந்த நேரத்திலே தன்னம் தனியாக நிற்பான். பிறகு சொல்லுவான் அல்லாவிடத்திலே, யா அல்லாஹ், நான் சம்பாதித்த செல்வங்களை எல்லாம் உனக்கு கொடுத்து விடுகிறேன், நான் இந்த உலகத்திலே சம்பாதித்த செல்வங்களை எல்லாம் உனக்கு கொடுத்து விடுகிறேன், எனக்கு கிடைக்குமா ஏதாவது? அல்லாஹ் சொல்லுவான், வத்தக்கு யூமன் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ வலா யுக்பலு மின்ஹா ஷஃபாஅத்துன் வலா யுஅஃது மின்ஹா அதுலுன் வலா ஹும் யுன்சரூன். யாருடைய சிபாரிசு அங்கே பலனளிக்கும்? ஒரு இறை தூதர் அல்லாஹுவை வணங்காத தன்னுடைய தந்தைக்கு சிபாரிசு செய்ய முடியுமா? ஒரு இறை தூதர் அல்லாஹுவை வாழ்க்கையெல்லாம் வணங்கி அல்லாஹுவிற்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு இறை தூதர் தன்னுடைய மகனுக்காக அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்ய முடியுமா? தன்னுடைய மனைவிக்காக அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்ய முடியுமா? லா தன்ஃபஉ ஷஃபாஅத்துன். காஃபிர்களுக்காக அல்லாஹுவை வணங்காதவர்களுக்காக யாருடைய பரிந்துரையும் பலனளிக்காது. ஏதாவது கொடுக்க முடியுமா? லா யஜ்ஸி வாலிது அன் வலதிஹி ஷைஆ, தந்தை மகனுக்கு பலனளிக்க முடியாது. வலா மௌலூதுன் ஹுவ ஜாஸின் அன் வாலிதிஹி ஷைஆ, பிள்ளை தந்தைக்கு பலன் கொடுக்க முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த நாளிலே உங்களை காப்பாற்றக்கூடியது எது? அல்லாஹுவை நீங்கள் வணங்கிய வணக்க வழிபாடுதான். இன்று கண்ணியத்திற்குரியவர்களே சிந்திக்க வேண்டிய நிலைமை என்ன தெரியுமா? ஒரு பக்கம் அல்லாஹுவை வணங்குவதை விட்டுவிட்டு, அல்லாஹுவிற்கு வழிபாடுகளை செய்வதை விட்டுவிட்டு, அல்லாஹுவை நினைவு கூறுவதை விட்டுவிட்டு, அல்லாஹுடைய வேதத்தை படிப்பதை அதை உணர்வதை, அதை இன்று தங்களை முஸ்லிம் என்று சொல்லுகின்ற பலர் யாரை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள்? எப்படி மாற்றார்கள்? அல்லாஹுவை அறியாத மக்கள், அவர்களுமோ அப்பாவிகள், அவர்களுமோ தங்களுடைய மூதாதையர்களின் வழிமுறைகளை பின்பற்றி இஸ்லாமை தெரியாமல் வெளியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தங்களை முஸ்லிம்கள், நாங்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுகிறோம், எங்களுக்கு ஒரு நபி இருக்கிறார் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகின்ற எத்தனை மக்கள் தெரியுமா? இன்று அல்லாஹுவை நம்புவதை விட, அல்லாஹுவை மதிப்பதை விட, அல்லாஹ்வுடைய நேசர்களை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை மதித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இத்தனை பேர் தெரியுமா? பள்ளிக்கு ஒரு மஸ்ஜிதுக்கு வருவதற்கு நேரம் இருக்காது, ஆனா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை தர்காக்கு போறதுக்கு நேரம் இருக்கும். குர்ஆன் ஓதுவதற்கு நேரம் இருக்காது, ஆனா மௌலூதுகள் ஓதுவதற்கு நேரம் இருக்கும். அல்லாஹுவை வழிபடுவதற்கு, அல்லாஹுவை பற்றி பேசுவதற்கு நேரம் இருக்காது, ஆனால் மீலாது மீலா கொண்டாடுவதற்கு நேரம் இருக்கும். எத்துணை முஸ்லிம்கள் அல்லாஹுடைய பள்ளியிலே அல்லாஹுவையிடத்திலே கையேந்துவதை விட்டுவிட்டு கபருக்கு முன்னால், தர்காக்களுக்கு முன்னால் சென்று அந்த இறந்து விட்டவர்களிடத்திலே தங்களுடைய பிரார்த்தனைகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் கேட்கிறான், அம்வாதுன் கைரு அஹ்யா வமா யஷ்ஊரூன அய்யான யுப்அஸூன். நீங்கள் யாரை வணங்குகிறீர்களோ, யாரிடத்திலே பிரார்த்தனை கேட்கிறீர்களோ, அவர்கள் இறந்து விட்டார்களே, அவர்கள் உயிருள்ளவர்களாக இல்லையே, அவர்களுக்கே தெரியாது தாங்கள் எப்போது எழுப்பப்படுவோம் என்பதாக அங்கே சென்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறான். சிலர் என்ன சொல்றாங்க, நாங்க போய் அவங்களிடத்துல நேரா கேட்கறது இல்லைங்க, நாங்க எப்படி கேட்கிறோம், உங்களுடைய பொருட்டால அல்லாஹ்விடத்துல எங்களுக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி, உங்களுடைய பொருட்டால், உங்களுடைய தயவால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே எங்களுக்கு வாங்கிக் கொடுங்கள்
என்ன சொல்கிறார்கள், நாங்கள் எல்லாம் பாவிகள், நாங்கள் எல்லாம் இபாதத்து சரியா செய்யாதவங்க, குறையுள்ளவர்கள், நாங்க கேட்டால் அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வான், அதனாலதான் இவர்களுடைய துணையோடு கேட்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இத்தகைய மக்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், இப்படி சொல்பவர்கள் எத்துணை தொழுகைகளை தொழுதாலும், எத்துணை ஜகாத்துகளை ஹஜ்ஜுகளை செய்தாலும் சரி, இவர்கள் அல்லாஹ்விற்கு இணை வைத்த பெரும் முஷ்ரிக்குகளாக ஆகுவார்கள். ஷிர்க்கினுடைய மிகப்பெரிய வகை அல்லாஹ்விடத்திலே ஒரு பரிந்துரையை தேடுவது. இது என்ன விஷயம், மாற்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட காலத்திலே குரைஷி முஷ்ரிக்குகள் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் வணங்குறாங்களே, ரொம்ப பேர் எப்படி விளங்கி வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, அதாவது இந்த விக்கிரகங்களை சிலைகளை வணங்குறது தான் இஸ்லாம் ஷிர்க் என்று சொல்லுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஐயாமுல் ஜாஹிலியாவிலே ரசூலுல்லாஹ் அனுப்பப்படுவதற்கு முன்னால் அரபுகள் ஒரு கற்பனையின் அடிப்படையிலே சிலைகளை வணங்கவில்லை. தங்களுக்கு முன்னால் இறந்து விட்டவர்களுடைய அந்த உருவங்களை தான் சிலைகளாக செதுக்கி அவற்றுக்கு தான் விக்கிரகங்களை ஏற்படுத்தி அவற்றை பூஜித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த விக்கிரகங்களை ஆராதனை செய்யும் பொழுது அவர்கள் என்ன நம்பினார்கள், நாங்கள் அல்லாஹ்வை வழிபடுகிறோம் என்று நம்பினார்கள். அந்த விக்கிரகங்களிடத்திலே கேட்கும் பொழுது, இது இவற்றில் இவற்றிடத்திலே கேட்பதன் மூலமாக அல்லாஹ்விடத்திலே நாங்கள் கேட்கிறோம் என்று நம்பினார்கள். எந்த ஒரு முஷ்ரிக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே வாழ்ந்த எந்த ஒரு இணை வைப்பாளரும் தான் வணங்கிய அந்த விக்கிரகத்தை சிலையை பார்த்து இதுதான் வானத்தை படைத்தது, இதுதான் பூமியை படைத்தது என்று சொல்லவில்லை. அவர்களிடத்திலே வானத்தை படைத்தது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்றுதான் சொல்லுவார்கள். பூமியை படைத்தது யார் என்றால் அல்லாஹ் என்றுதான் சொல்லுவார்கள். இன்றும் இவர்கள் எப்படி சொல்கிறார்கள், நாங்க யாரும் அவுளியாக்களை கபூரில் அடங்கி இருப்பவர்களை, மன்னரிலே புதை கொண்டு இருப்பவர்களை நாங்க அல்லான்னு சொல்றதில்லையே, நாங்க ரப்புன்னு சொல்றதில்லையே. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை, அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய பணிவை, அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய பிரார்த்தனைகளை அல்லாஹுவை தவிர எப்போது நீங்கள் வேறு ஒருவருக்கு செய்து விட்டீர்களோ, அந்த வேறு ஒருவர் உயிரோடு இருக்கின்ற வானவராக இருக்கட்டும், அல்லது இறந்து விட்ட ஒரு இறை தூதராக இருக்கட்டும், அல்லது இறந்து விட்ட ஒரு இறைநேசராக இருக்கட்டும், அல்லது உயிரோடு வாழுகின்ற ஒரு மனிதராக இருக்கட்டும், அந்த மனிதனை, அந்த இறை தூதரை, அந்த வானவரை அல்லாஹ்விற்கு சமமான தெய்வமாக நீங்கள் ஆக்கிவிட்டீர்கள். فلا تجعلوا لله اندادا وانتم تعلمون قل اني نهيت ان اعبد الذين تدعون من دون الله அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்கிறீர்களோ அவர்களை வணங்குவதை விட்டு நான் தடுக்கப்பட்டேன் என்று நபியே நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள். இன்னைக்கு என்ன சொல்றாங்க மக்கள், நாங்க ஒன்னும் செய்யலையே, அவங்கள்ட்ட போய் கேட்கிறோம், அவங்களுடைய பொருட்டால கேட்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்கள், இதுதான் அவர்களை நீங்கள் வணங்குவது, இதுதான் நீங்கள் அவர்களை அல்லாஹ்விற்கு சமமாக ஆக்குவது. அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய பிரார்த்தனையை அவர்களிடத்திலே கேட்பது, நீங்கள் அவர்களை அல்லாஹ்விற்கு சமமாக ஆக்கிவிட்டீர்கள். நீங்க அவங்களை அல்லாஹ்னு சொல்லவில்லை என்றாலும், அவர்களை ரப்பு என்று சொல்லவில்லை என்றாலும், அவர்களை படைத்த இறைவன் என்று சொல்லவில்லை என்றாலும், எப்போது வழிபாடுகளை அங்கே செய்து விட்டீர்களோ அவர்களை நீங்கள் அல்லாஹ்விற்கு சமமாக ஆக்கிவிட்டீர்கள். எப்படிப்பட்ட காட்சிகள் நடக்கின்றது தெரியுங்களா, அல்லாஹ்விடத்திலே தொழுதுவிட்டு அழுது பிரார்த்திக்க வேண்டிய இந்த மனிதன் எங்கே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறான், ஒரு கபருக்கு முன்னால், ஒரு மன்னரைக்கு முன்னால் நின்று கொண்டு எங்களை ரட்சிப்பீராக, எங்களுக்கு உதவுவீராக என்று அழுது கொண்டிருக்கிறான். அல்லாஹ்விடத்திலே கையேந்த வேண்டியவன் அங்கே கையேந்தி கொண்டிருக்கிறான். காபாவை தவாபு செய்ய வேண்டிய இந்த மனிதன் கபரை தவாபு செய்து கொண்டிருக்கிறான். அந்த குழிகளை தொட்டு, அந்த கபர்களை தொட்டு பரக்கத்து தேடுகிறான். அங்க இருக்கக்கூடிய அந்த உணவுகளை கொண்டு பரக்கத்து தேடுகிறார். பார்த்திருக்கிறீர்களா, அங்கே கொடி கம்பங்கள் இருக்கும், அதை சுற்றி வரக்கூடிய முஸ்லிம்கள் எத்தனை பேர் என்று, முஸ்லிம் பேர் தாங்கிகள். அங்க இருக்கக்கூடிய போர்வைகளை தடவிக்கொண்டு அதிலே அருளை தேடக்கூடியவர்கள் எத்தனை பேர் தெரியுமா. மஸ்ஜிதிலே எழுத்துக்காஃப் இருங்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்காக என்ற மார்க்கம் சொல்கிறது, அல்லாஹ் சொல்கிறான். எங்க போய் எழுத்துக்காஃப் இருக்கிறாங்க, எங்க போய் தங்குறாங்க, கபருக்கு சென்று தங்குகிறார்கள். அங்கே தங்கினால் அவுளியாக்களுடைய அருள் எங்களுக்கு கிடைக்கிறது, அவுளியாக்களுடைய கருணை எங்களுக்கு கிடைக்கிறது, அவுளியாக்களுடைய கருணையால் எங்களுக்கு ஆபரேஷன் நடக்கிறது. அல்லாஹு அக்பர். இப்ராஹிம் நபியின் வாயிலாக அல்லாஹ் என்ன சொல்கிறான், நோயை கொடுப்பவன் தான் அந்த நோயை குணப்படுத்தக்கூடியவன். ஷிஃபா எங்கே தருகிறார்கள், மண்ணோடு மண்ணாக இறந்து விட்டாந்த ஒரு மனிதனிடத்திலே சென்று நோய்க்குண்டான நிவாரணத்தை தேடுகின்றார்கள். குழந்தை எங்கே தேடுகிறார்கள்,
இவர்களுக்கு இவர்களுக்கும் அல்லாஹ்வை அறியாமல் சிலைகளை விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கும் இடையில என்ன வித்தியாசம் இருக்கிறது? ஒரு வித்தியாசமும் இல்லை. அவர்கள் சிலைகளை வெளிப்படையாக வைத்து நிற்க வைத்து வணங்குகிறார்கள். இவர்கள் அதே அந்த மனிதர்களை அவர்களுடைய மண்ணறையிலே வைத்து வணங்குகிறார்கள். குழந்தைகளை கொடுப்பவன் யார்? உங்களை உங்களுக்கு ஆண் குழந்தைகளை கொடுப்பவன் யார்? பெண் குழந்தைகளை கொடுப்பவன் யார்? ஆண் பெண் குழந்தைகளை கலந்து கொடுப்பவன் யார்? இல்லை, தான் நாடியவர்களை மலடாக ஆக்குபவன் யார்? இப்படி கேட்கிறான். பார்த்தீர்களா, யாருங்க கொடுக்க முடியும் குழந்தை? அவன் தடுத்து விட்டால் யாராவது கொடுக்க முடியுமா? சுகம் யாருடைய கையில இருக்கிறது? அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை நாடினால் அந்த நன்மையை யாராவது தடுக்க முடியுமா? இன்று பார்க்கிறோம் இந்த சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது. அல்லாஹுவை வணங்குவதற்காக படைக்கப்பட்ட இந்த மனிதன் படைப்புகளை வணங்குகிறான். அல்லாஹுவை தான் வணங்க வேண்டும் என்ற உண்மையை புரிந்து கொண்டு தங்களை முஸ்லீம் என்று சொல்பவர்கள் அல்லாஹுவை வணங்க மறந்தவர்களாக, அல்லாஹுடைய வழிபாட்டை மறந்தவர்களாக, உலகமே வாழ்க்கை, இந்த உலகமே நோக்கம் என்று தடம் புரண்டு செல்வதையும், அல்லது அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை, அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய பிரார்த்தனைகளை அல்லாஹுவை தவிர்த்து விட்டு படைப்புகளுக்கு முன்னால் கேட்டுக் கொண்டிருப்பதையும் பார்க்கிறோம். அல்லாஹ்கு முத்தகாஸர் ஹத்தா ஸுர்துல் மகாபிர் கல்லா சௌஃப தஅலமூன் ஸும்மா கல்லா சௌஃப தஅலமூன். மனிதன் ஏன் அல்லாஹுவை வணங்காமல், அல்லாஹுடைய வழிபாடுகளை செய்யாமல் ஏன் திசை திரும்பி கொண்டிருக்கிறான்? ஒன்று, தன்னுடைய பொருளாதாரத்தை காரணமாக சொல்கிறான், தன்னுடைய குடும்பத்தை காரணமாக சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இப்படியே மறந்து மறந்து கடைசியிலே உங்களுடைய கபர்களையும் சந்தித்து விடுகிறீர்கள். நீங்கள் இந்த உலகத்திலிருந்து மரணிக்கும் போது நீங்கள் எதை கொண்டு செல்வீர்கள்? நாம் இந்த உலகத்திலே சம்பாதித்த செல்வம் நம்மோடு வருமா? நம்முடைய குடும்பத்தார்கள் வருவார்களா? நாம் கட்டிய வீடு வருமா? நாம் இந்த உலகத்திலே சேகரித்த தங்கம் வெள்ளி எதுவும் வருமா? زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطرة من الذهب والفضة எல்லாம் அலங்கரிக்கப்பட்ட இந்த உலக வாழ்க்கை. மனிதன் எப்படி பிறந்தானோ அது போன்று வெறும் கையாக, வெறும் கையோடு இந்த பூமியிலிருந்து செல்லுவான், இந்த உலகத்திலிருந்து அவன் செல்லுவான். அவனுக்கு எது அவனோடு கூட வரும், அவனோடு உடன் வரக்கூடியது என்ன? அவன் எதை செய்தானோ அது மட்டும்தான் வரும். யா ஐயுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ், நம்பிக்கையாளர்களே, அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வல் தன்ஊர் நஃப்ஸும்மா கத்தமத் லிகதின், நீங்கள் நாளை மறுமை நாளுக்காக என்ன செய்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை இன்றே சிந்தித்துக் கொள்ளுங்கள். என்ன கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கெல்லாம் ஏதாவது கேரண்டி கார்டு இருக்குதா? 60 வயசு வரைக்கும் நான் இருப்பேன், 70 வயசு வரைக்கும் நான் இருப்பேன், என்ன நோய் வந்தாலும் 70 வயசுக்கு முன்னாடி நான் சாக மாட்டேன்னு சொல்லி யாராவது கேரண்டி கார்டு வச்சிருக்கீங்களா? யாராவது வச்சிருக்கிறோமா? இந்த உலகத்தில் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கேரண்டி கார்டு, ஒரு வாரண்டி கார்டு இருக்குது. ஆனா மனுஷனுக்கு இருக்கா? பிறந்த குழந்தையும் மரணித்து விடுகிறது, வாலிபன் மரணித்து விடுகிறான், நல்ல திடகாத்திரமான வாலிபன். நேற்று தான் நல்லா பார்த்தோம், இன்னைக்கு பார்த்தா கபருக்கு போயிட்டான். ஒவ்வொரு நாளும் மரணத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டே இருக்கிறோம். நீங்க எவ்வளவுதான் இந்த மரணத்தை பயந்து ஓடினாலும், பெரிய கோட்டைக்குள் உங்களை பாதுகாக்க முயற்சித்தாலும் சரி, நீங்க தேடி போக வேண்டியது கிடையாது. எந்த மரணத்தை பார்த்து பயந்து ஓடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை வந்து சந்தித்துக் கொள்ளும். மரணம் உங்களை தேடி வந்து விடும். நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க என்று சொன்னா உங்களுடைய இரணம் உங்களுக்கு முன்னால் சென்று விடுகிறது, உங்களுடைய மரணம் உங்களோடு வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு இடத்துக்கு நம்ம வரோம் சொன்னா நம்முடைய இரணத்தை முன்னாடியே எல்லாம் அனுப்பி வைத்து விடுகிறான். நம்முடைய மரணம் நம்மோடு, நம்முடைய நிழலாக, நம்ம டிக்கெட் எடுக்க வேண்டியதில்லை, அதுக்காக வேண்டி தானா பிளைட்ல ஏறிடும். நம்ம அதுக்காக வேண்டி ரயில இன்னொரு ரிசர்வேஷன் போட தேவையில்லை, அது தானா வந்துடும். பஸ்ல இன்னொரு இருக்கு, அதுக்காக வேண்டி தேவையில்லை, அந்த மலக்குள் மௌத்துக்காக அவர் தானா வந்துருவார். எங்கே முடிவு செய்யப்பட்டதோ, எந்த நேரத்திலே முடிவு செய்யப்பட்டதோ, அந்த நேரத்திலே நம்முடைய உயிரை கொத்தி சென்று விடுவார். லா சத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா வலா சத்ரி நஃப்ஸும் பி ஐய அர்தின் தமூத். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அற்புதமான உலக வாழ்க்கை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதைவிட சிறந்த வாழ்க்கையை நமக்கு தர இருக்கிறான். எப்போது? அல்லாஹுவை வணங்கினால், அல்லாஹுவை அறிந்து கொண்டால், லா இலாஹா இல்லல்லாஹ் வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்று சாட்சி கூறி அல்லாஹுவை வணங்கி வழிபட்டு அல்லாஹுடைய கட்டளைக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் நமக்கு என்ன இருக்கிறது?
சொர்க்கம் இருக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களே. அந்த சொர்க்கத்திலே மரணம் இல்லை, நிரந்தர வாழ்க்கைதான். அந்த சொர்க்கத்திலே வயோதிகம் இல்லை, நிரந்தரமான வாலிபம் தான். அந்த சொர்க்கத்திலே நோய் இல்லை, நிரந்தரமான சுகம்தான். அந்த சொர்க்கத்திலே கவலை துக்கம் இல்லை, நிரந்தரமான மகிழ்ச்சி தான். அந்த சொர்க்கத்திலே அழிவு கிடையாது, நிரந்தரமே நிரந்தரம் தான். இன்னும் ஒரு செய்தி என்ன தெரியுமா கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று நாம் எந்த அந்த படைப்பாளனை, அந்த வணக்கத்திற்குரிய அந்த கண்ணியத்திற்குரிய அந்த இறைவனை இந்த உலகத்திலே நாம் யாராவது பார்த்திருக்கிறோமா? யாராவது பார்க்கத்தான் முடியுமா? யாரெல்லாம் கடவுளை இந்த உலகத்திலே நான் பார்க்கிறேன் பேசுகிறேன் என்று சொல்கிறார்களோ அவர்கள் போய் சொல்கிறார்கள். இறை தூதர்களிடத்திலும் அல்லாஹ் ஒரு வானவரை அனுப்பித்தான் பேசுவேன் என்று சொல்கிறார். ஒரு இறை தூதர் கூட அல்லாஹ்விடத்தில் அவர் எவ்வளவுதான் நெருக்கத்தில் அடைந்தாலும் சரி அல்லாஹ்வை இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த கண்ணியத்திற்குரிய மகிமைக்குரிய நாம் நேசிக்கின்ற யாருக்காக யாரை வழிபடுகிறோமோ அந்த அல்லாஹுவை, அந்த இறைவனை இன்ஷா அல்லாஹ் எங்கே பார்க்கலாம்? எங்கே பார்க்கலாம்? சொர்க்கத்திற்கு சென்றால் அவனுடைய அந்த அழகிய முகத்தை நாம் பார்க்கலாம். யார் அந்த அல்லாஹுவை இந்த உலகத்திலே நம்பினார்களோ, அவன்தான் வணக்கத்திற்குரியவன் என்று ஏற்றுக்கொண்டார்களோ, அவனை வணங்கினார்களோ, அவனுடைய கட்டளையின்படி வாழ்க்கையை அமைத்தார்களோ, அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள். சொர்க்கம் செல்கின்ற அவர்கள் அந்த அல்லாஹுவை நாளை மறுமையிலே பார்ப்பார்கள், அவனிடத்திலே பேசுவார்கள். அவன் கூறுவான், இன்றைய தினம் நான் உங்களை பொருந்து கொண்டேன், உங்களை கொண்டு நான் மகிழ்ச்சி அடைந்து விட்டேன், இனிமே நான் உங்கள் மீது கோபம் படவே மாட்டேன் என்று சொல்வான். அந்த பாக்கியம் வேண்டுமா இல்லையா? எத்தனை பேருக்கு வேணும்? இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் வேணுமா? ஒருத்தருக்கு மட்டும் போதுமா? எல்லாருக்கும் வேணுமா இல்லையா? அல்ஹம்து, எல்லாருக்கும் வேண்டும். அதை அடையவில்லை என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையை அடைந்ததனுடைய பலன் என்ன? ஒரு குழந்தைக்கு சாக்லேட்டா அள்ளி கொண்டு வந்து கொட்டுறீங்க, விளையாட்டு சாமானா அள்ளி கொண்டு வந்து காட்டுறீங்க, கொண்டு வந்து கொடுக்குறீங்க, எல்லாத்தையும் கொடுக்குறீங்க, ஆனா தாய கண்ணில் காட்ட மாட்டேங்கிறீங்க. தாய கண்ணில் காட்ட மாட்டேங்கிறீங்க. அந்த குழந்தைக்கு சிரிப்பு வருமா? கொஞ்ச நேரம் விளையாடுறதுக்கு பின்னாடி என்ன கேட்கும்? அம்மான்னு கேட்குமா இல்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் படைக்கப்பட்ட படைப்புகளாகிய நாம் அந்த படைப்பாளனாகிய அல்லாஹுவை பார்க்கவில்லை என்றால், அதை பார்க்க பெறுகின்ற அந்த வாய்ப்பை பெறவில்லை என்றால், இந்த உலக வாழ்க்கையிலே என்ன பலன் இருக்கிறது? நாளை மறுமையிலே அல்லாஹுவை வணங்காத மக்கள், அல்லாஹுவிற்கு இணை வைத்த மக்களை அல்லாஹ் நெருப்பால் செய்யப்பட்ட அவனுடைய பாவிகளின் சிறைச்சாலையிலே தள்ளும் போது வேதனை பயங்கரம். வேதனையின் வகைகள் எத்தனையோ, அந்த வேதனைகளிலேயே பெரிய வேதனை என்ன தெரியுமா? பாவிகளுக்கு, அல்லாஹுவை வணங்காதவர்களுக்கு, அல்லது அல்லாஹுவை இணை வைத்தவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறியவர்களுக்கு அவன் செய்து வைத்திருக்கின்ற அந்த சிறைச்சாலை, அந்த நரகத்திலே எத்துணை விதமான வேதனைகள். அந்த வேதனையிலேயே பயங்கரமான வேதனை என்ன? அல்லாஹ்விடத்திலே அவர்களால் பேச முடியாது. தன்னை படைத்த இறைவனிடத்திலே, ரப்பிடத்திலே அவர்கள் பேச முடியாது. அந்த ரப்பை, அந்த இறைவனை அவர்கள் பார்க்க முடியாது. வெந்து கொண்டே இருப்பார்கள். அந்த வேதனை நரகத்தில் அவர்கள் எரிகின்ற நரகத்தினுடைய கொதி நீரை அவர்கள் குடிப்பதை விட, அங்குள்ள நெருப்பால் அவர்கள் வேதனை படுவதை விட, என்னை படைத்த இறைவனா, இறைவனை என்னால் பார்க்க முடியவில்லையே, அவனிடத்திலே நான் பேச முடியவில்லையே என்று மனதால் அவர்கள் வேதனை படுவது அத்துணை நரக வேதனைகளையும் அவர்களுக்கு சிறுமையாக்கிவிடும். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அந்த படைத்த இறைவன் நமக்கு ஒரு முறைத்தான் இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான். இனி செத்து போயிட்டோம் என்றால் இனி யாரும் திரும்ப வர முடியுமா? எத்துணை கோடிகளை கொடுத்தாலும் வர முடியாது. ஆகவே இந்த வாழ்க்கையை, அல்லாஹ் கொடுத்த இந்த வாழ்க்கையை, அந்த இறைவன் கொடுத்த அந்த வாழ்க்கையை அவனுக்கு நாம் திரும்ப கொடுப்போம். அவன் அதை வாங்கி அவன் அனுபவிக்க போறதில்ல, திரும்ப நமக்கு கொடுத்துருவான். அவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறான்? அல்லாஹ் இறைவன் யார் என்று அறிந்து கொள், அவனை வணங்கு, அவன் கூறிய விதத்திலே வணங்கு, அவன் விரும்பிய விதத்திலே வணங்கு, அவன் எப்படி உன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள சொல்கிறானோ அப்படி அமைத்துக் கொள். அப்படி அமைத்துக் கொண்டால் இந்த உலகத்திலே நீ கண்ணியவான், என்னிடத்திலே நீ ஏற்றுக்கொள்ளப்பட்டவன், மறுமையிலே நிரந்தர வெற்றி உனக்கு உண்டு. இதைத்தான் கண்ணியத்திற்குரியவர்களே தூதர்கள் சொன்னார்கள், இதைத்தான் வேதங்கள் கூறின, இதைத்தான் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கூறினார்கள், இதைத்தான் குர்ஆன் கூறிக்கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த சிறந்த வாழ்க்கையை நாம் பெற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறோம். அல்லாஹுவை அறிந்து அல்லாஹுடைய அந்த அன்பை அடைந்து அவனை அவன் விரும்பிய விதத்திலே வணங்கி இம்மை மறுமையினுடைய வெற்றியை அடையக்கூடிய நல்ல மக்களாக அந்த அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக.